So our theme has been living an overcoming life.
நம்முடைய இந்த மாநாட்டின் கருத்தரங்கு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வது.
It's very easy for us to understand doctrine and not related to life.
போதனைகளை விளங்கிக் கொள்வது மிகவும் நமக்கு எளிதாக இருக்கிறது.
See, man has a great desire to learn and study.
மனிதனுக்கு வேதத்தை படிப்பதற்கு நிறைய ஆசையும் அதை புரிந்து கொள்வதற்கு ஆசையும்.
We think if we understand something in the mind, we've got it in our life.
நாம் சிலதை மனதிலே புரிந்து கொண்டால் நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என நினைத்துக் கொள்கிறோம்.
It's not true.
அது உண்மை அல்ல.
There are many things we can understand in our mind and it's not in our life.
அநேக காரியங்களை நம் மனதளவிலே அறிந்து கொள்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தவில்லை.
So sometimes when some brother says, "Oh, brother Zach, I've been listening to you every day for years."
சிலர் என்னிடத்திலே வந்து பிரதர் ஜாக் அவர்களே உங்களுடைய செய்தியை நான் அநேக ஆண்டுகளாக தினமும் கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
I said, "I'd like to ask your wife whether it has changed your behavior at home."
நான் அதை உங்களுடைய மனைவியிடத்திலே கேட்க விரும்புகிறேன். அந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா என்பதை மனைவியிடத்திலே கேட்க விரும்புகிறேன்.
It hasn't changed your behavior at home. You're just accumulating knowledge.
அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாத பட்சத்திலே வெறுமனே நீங்கள் அறிவை பெருக்கிக் கொள்கிறீர்கள்.
And the other way around too. If a wife has been listening to the message, it hasn't changed her life at home. It's just knowledge.
இது இதே போல மனைவிக்கும் பொருந்தும். அநேகம் அந்த செய்தி தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை மாட்டவில்லை என்று அதனால பிரயோஜனம்.
So, an overcoming life is primarily to be lived in our home first.
ஜெயம் கொள்கிற வாழ்க்கை முதலாவது பிரதானமாக நம்ம குடும்ப வாழ்க்கையிலே வர வேண்டும்.
Jesus said, "You shall be my witnesses in Jerusalem, Judea, Samaria, the uttermost parts of the earth."
இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் முதலாவது எருசலேமிலும் சமாரியாவிலும் பின்பு தேசம் எங்கும் உலகம் எங்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று.
Concentric circles that become wider and wider.
நாம் அந்த சிறிய குடும்பம் என்ற சிறிய வட்டத்திலே நாம் அதை ஜெயம் கொள்ளும் பொழுது மற்ற அதுக்கு சுற்றி இருக்கிற நம்ம பெரிய வட்டத்திலே நாம் ஜெயம் கொள்வோம்.
So Jerusalem means where they are living right now.
எருசலேம் என்பது நாம் எங்கே வசிக்கிறோம்.
So that for us it is our home.
அது நமக்கு அது நம்மளுடைய வீடு.
So when you think about being, you know, they were saying, Jesus said, when you are filled with the Holy Spirit, you will receive power to be my witnesses in Jerusalem first.
நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படும் பொழுது எருசலேமிலே உங்கள் வீட்டிலே நீங்கள் பலன் கொள்வீர்கள்.
Don't think about the state of Judea and the next state of Samaria and the rest of the world.
யூதாயும் சமாரியாவையும் குறித்து அந்த மாநிலங்கள் வெளிய தேசங்களை எல்லாம் குறித்து கவலைப்படாதீர்கள்.
Jesus said, Jerusalem first.
முதலாவது எருசலேமிலே கவலை.
Most people when they seek to be filled with the Holy Spirit.
அநேக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதற்கு எதிர்பார்க்கிற ஒரே காரியம்.
They are thinking of preaching.
அவர்கள் பிரசங்கிப்பதற்காக
casting out demons.
ஏனென்றால் பிசாசுகளை துரத்த முடியும்.
Healing the sick.
சுகமாக்க முடியும்.
I say no.
நான் சொல்ல இல்லை.
It means behaving as a more loving, godly husband and wife at home first.
முதலாவது வீட்டிலே கணவனும் மனைவியும் ஒருவரை நேசிக்கிற வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும்.
Being more patient and kind and considerate at home.
இன்னும் அதிகமாக அன்பாகவும் மெதுவாகவும் கரிசனியாகவும் இருக்க வேண்டும்.
Learning to say thank you to your wife and husband.
கணவன் மனைவி இருவரும் வீட்டிலேயே ஒருவருக்கு நன்றி சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும்.
And being forgiving at home first.
சபை வீட்டிலே ஒருவருக்கு முதலாக மன்னிக்க வேண்டும்.
Not preaching.
பிரசங்கம் அல்ல.
Very few people are called to preach.
வெகு சிலரே பிரசங்கிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்.
Among those who are called to preach, even a much smaller number are called to teach the word of God.
பிரசங்கிக்கப்பட்டவர்களேயே அதுலயும் வெகு சிலரே வேதத்தை போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்.
Trouble in Christianity is a lot of people who are never equipped by God to be a teacher are teaching God's word.
கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு பதிக பரிதாபகரமான நிலை என்றால் அவர்கள் போதிக்கப்படுவதற்கே அழைக்கப்படவில்லை ஆனால் வேதத்தை போதிக்கிறார்கள்.
They just have high thoughts about themselves. I have accepted the Lord, I have studied the Bible and so I can teach.
அவர்களை குறித்து அவர்கள் மேன்மையாக எண்ணிக்கொள்கிறார்கள், நான் வேதத்தை படித்திருக்கிறேன், தேவனை எனக்கு தெரியும், அதனாலே நான் போதிக்கிறேன்.
Even if you go to Bible school, you can't teach if God has not called you and equipped you.
நீங்க வேதாகம கல்லூரிக்கு சென்றாலும் நீங்கள் போதிக்க முடியாது. ஒரு உங்களை தேவன் அழைத்தால் ஒழிய.
The people in the world understand that 100 times, 1,000 times better than Christians.
இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் வேதத்தை அதிகமாக அறிந்திருக்கிறார்கள்.
See, for example, a person who's never been to a medical school will never try to work as a heart surgeon operating on people.
ஒருவன் கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பயின்று தேர்ச்சி பெறாவிட்டால் அவனால் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஆக முடியாது.
Have you ever heard of a man who's so stupid that he's never been to medical school and he wants to operate on in the operating theater on heart surgery?
எங்கயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, ஒரு மருத்துவருக்கு செல்லவில்லை ஆனால் அவன் இருதய அறுவை சிகிச்சை செய்கிறான் என்று அந்த மதியினமான கருத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
I've never heard of a single foolish man like that in the world unless he's mad.
நான் இந்த மாதிரி ஒரு மதியான காரியத்தை இந்த உலகத்தில் கேள்விப்பட்டதே இல்லை.
They understand that.
அதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள்.
I'm not qualified to be a heart surgeon.
அவர்கள் அறிந்து கொண்டார்கள், நான் இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு தகுதிப்படுத்தவன் அல்ல.
I mean, a man will not even try to fix a car if he's not an auto mechanic, leave alone a heart surgery.
இருதய அறுவை சிகிச்சையை விட்டுவிடுங்கள், ஒரு கார் மெக்கானிக் அதை சரியா தெரியாவிட்டால் அதை செய்ய மாட்டான்.
He'll mess up the car.
ஏனென்றால் அது கெடுத்து விடுவான்.
Because he's never learned how to fix. He's not an auto mechanic.
ஏனென்றால் அந்த காரை சரி செய்வதற்கு பயிலவில்லை, அதனால அவன் செய்ய மாட்டான், நேர்மையாக இருந்து விடுவான்.
I have found in churches.
ஆனால் சபையில் நான் பார்த்திருக்கேன்.
Everybody thinks I can get up and teach something and preach something.
சபையில் அனைவரும் நான் எழுந்து பிரசங்கிக்க முடியும், நான் எழுந்து போதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள்.
Never called by God, never anointed, never given a gift by God.
ஆண்டவராலே ஒருபோதும் அழைக்கப்படவில்லை, அபிஷேகிக்கப்படவில்லை, அதற்காக வரங்களும் பெற்றுக்கொள்ளவில்லை.
That is why I say I have seen more foolish people in Christian churches than outside in the world.
அதனாலே தான் நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற பார்க்கிலும் கிறிஸ்துவ சபையில் அதிக மதியான மக்கள் இருக்கிறார்கள்.
Everybody in the church thinks I can teach and I can preach something.
சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நான் போதிக்க முடியும், நான் பிரசங்கிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள்.
Let me repeat, it's like people in the world thinking, oh, I can be a heart surgeon, I can be an auto mechanic.
இதை நீங்க இப்படி கற்பனை செய்து பாருங்க, உலகத்தில் எல்லாரும் சொல்லலாம் நான் இருதய அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று.
So it's good to have a sober estimate of ourselves.
இது நம்மளை குறித்து மிகவும் ஒரு மதியனமான ஒரு,
we must have a proper estimate of ourselves.
நம்மளை குறித்து நமக்கு சரியான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ள இருக்க
வேண்டும். See what it says in Romans in chapter 12.
ரோமர்களுக்கு நிருபம் 12 அதிகாரத்தில்
இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ஹார்டேஷன்.
இது ஒரு கடிந்து கொள்கிற ஒரு உபதேசம்.
அண்ட் இட்ஸ் மென்ட் ஃபார் எவ்ரி பிலீவர்.
இது அனைவருக்கும் பொருந்தும்.
எவ்ரி பிலீவர்,
ஒவ்வொரு விசுவாசிக்கும்.
ரோமன்ஸ் 12 வெர்ஸ் 3.
ரோமர்களுக்கு நிருபம் 12 அதிகாரம் 3 வசனம்.
See the way Paul introduces it.
Paul தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வார் என்று பாருங்கள்.
He could have started the sentence by saying, I am telling everyone here not to think more highly of himself.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்க இருக்கிற அனைவரும், இங்க உள்ள அனைவருக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்று பாருங்கள்.
No, he could have said it like this.
அவர் இப்படி சொல்லியிருக்கலாம்,
I say to everyone, don't think of yourself more highly than you ought to think.
அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், நான் நீங்க இருக்கிற தர நேரடியாகவே சொல்லியிருக்கலாம், நீங்க அனைவருமே உங்களை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிக்கொள்கிறீர்கள் என்று.
But he doesn't say it like that.
ஆனால் அப்படி அவர் சொல்லவில்லை.
See how he begins.
ஆனால் இப்படி அவர் தொடங்குறார் என்று பாருங்கள்.
Through the grace given to me, I'm saying to everyone.
இதை இப்படி சொல்லுகிறார், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறேன்.
That is humility.
அது தாழ்மை.
He could have left out that first part and saying, I'm just telling you, I'm an apostle and I'm telling you what to do.
இதை அவர் விட்டுவிட்டு நேரடியாகவே சொல்லியிருக்கலாம், நான் அப்போஸ்தலன், அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போதிக்கிறேன்
என்று. There was a humility about these apostles when they even they wrote scripture.
அப்போஸ்தலர்களுக்கும் அந்த தாழ்மை இருந்தது, அந்த வேதத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுதும் தாழ்மை இருந்தது.
So even when they wrote scripture,
அவர்கள் வேதத்தை எழுதியிருந்தாலும் அவர்கள் பிரசங்கிக்கும் போது தாழ்மையாக பிரசங்கித்தார்கள்.
So they are saying, what is he writing here?
என்ன இங்க எழுதி இருக்கிறது?
God has given me a grace, that is why I am saying this.
Devan enakku kiruvai koduthadunale idai naan solugiren.
I don't find many Christians have that humility.
Indha thaalmiyai naan kristhuvar edathil naan paarkavillai.
So many pastors I find,
aneega prasangamargal enna paathirukken,
rule over people's lives.
Avargal தங்களுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையை ஆளுகிறார்கள்.
When I hear that, I say, these guys don't have any knowledge of God.
அவர்களுக்கு தேவனை பற்றிய ஒரு அறிவும் இல்லை.
They are professional preachers who are doing it to earn money.
அவர்கள் தொழில் ரீதியாக பிரசங்கம் செய்கிற பிரசங்கமார்கள்.
My respect for such pastors is zero.
அந்த மாதிரியான பிரசங்கமார்களை குறித்தான அபிப்பிராயம் எனக்கு அவர் மேல் ஒரு துளியும் மரியாதை இல்லை.
You know, people have high thoughts about themselves.
அவர்களை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிக்கொள்கிறார்கள்.
I can do this and I can do that.
இதை நான் செய்ய முடியும், அதை நான் செய்ய முடியும்.
They are the most arrogant people who are agents of the devil.
அவர்கள் தான் மிகவும் துணிகரமான இருமாப்புள்ளவர்கள்.
The mark of a really godly person is humility.
ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்குரிய முதலாவது அறிகுறி தாழ்மை.
Never listen to a man or a woman who is not humble.
ஒருபோதும் ஒரு தாழ்மை இல்லாத ஒரு ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியனிகள் ஒருவரும்
இன்றைக்கு
சபையில மிகவும் துணிகரமான இருமாப்புள்ளவர்கள் சபையில்
இருக்கிறார்கள். ஏனென்றால்
அவர்கள் கிருபையை தர முடியாது, ஏனென்றால் கிருபையை தருபவர் தேவன்.
God is the enemy of the proud.
தேவன் பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
And I've seen so many Christians who boast about their abilities.
அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள்.
They have no place in my church. I say you go and find some other church. There's no place in our church for such people.
அந்த மாதிரியான மக்களுக்கு எங்கள் சபையில இடம் இல்லை. நீங்கள் போய் வேறு சபையை பார்த்துக் கொள்ளுங்கள்.
Because there's no grace upon your life.
ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை இல்லை.
You are the enemy of God. God resists you and I will resist you.
தேவன் உங்களிடத்தில் தேவ கிருபை இல்லை. தேவன் உங்களை எதிர்க்கிறார். நானும் உங்களை எதிர்க்கிறேன்.
The Bible says God opposes the proud.
தேவன் சொல்கிறார் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று.
I want to be like God. I want to oppose proud people too.
நானும் தேவனை போலவே இருக்க விரும்பி நானும் பெருமையுள்ளவர்க்கு எதிர்த்து நிற்பேன்.
And every single proud person who comes into my church, I'll oppose him because God opposes him.
என்னுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு பெருமையுள்ளவர்க்கு நான் எதிர்த்து நிற்பேன். ஏன் தேவன் அவர்களை எதிர்த்து நிற்கிறார்?
I don't care who he is.
அவர் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
Even if he's a famous pastor.
அவர் மிகப்பெரிய பிரசங்கியாளர் இருந்தாலும் சரி.
God opposes the proud.
தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்த்தால்.
See Paul, who's such a mighty man, who's written almost half the New Testament books.
புதிய ஏற்பாட்டில் உள்ள பாதிக்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதின அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார்.
See how he says.
எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள்.
God has given me some grace, so I'm saying this.
தேவன் எனக்கு கிருபை கொடுத்ததனாலே நான் சொல்கிறேன்.
He doesn't say I'm an apostle and I'm telling you how to do things.
நான் அப்போஸ்தலனா இருக்கிறபடியால நான் உங்களுக்கு புத்தி சொல்லவே நான் எனக்கு தெரியும் என்று
சொல்றேன். What is he saying?
என்ன சொல்கிறார்?
To every one of you.
நீங்க ஒவ்வொருவரும்
don't think of yourself more highly than you ought to think.
உங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வேண்டி என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின்
படி. Think of that for a moment. Don't rush past that verse.
முதலாவது அதை குறித்து எண்ணி பாருங்கள்.
Don't rush past that verse.
அந்த வார்த்தையை வேகமாக வாசிக்க வேண்டாம்.
I always say you must read the Bible slowly.
நான் எப்பொழுதுமே சொல்ல வேதத்தை மெதுவாக வாசியுங்கள்.
If you read it fast, you'll get nothing.
நீங்க வேகமாக வாசித்தால் அதில்
especially when you come to verse like this, you must be slow.
இந்த மாதிரியான வசனங்களை படிக்கும் பொழுது மெதுவாக வாசி.
Because you cannot live an overcoming life if you don't have grace from God.
நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது.
You cannot lift yourself up. Somebody else can lift you up.
உங்களை நீங்களே உயர்த்திக்கொள்ள முடியாது. யாராவது ஒருவர் தான் தூக்க முடியும். நீங்களே உங்களை தூக்கிக்கொள்ள முடியாது. சரீர ரீதியாகவும்
if somebody else can lift you up, but you can't lift yourself up.
மற்றவர்களால வந்து உங்களை தூக்க முடியுமே ஒழிய நீங்களே உங்களை தூக்கிக் கொள்ள முடியாது.
The same way Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அதேதான்.
God alone can lift you up and make you overcome sin.
தேவன் மாத்திரமே உங்களை பாவத்தில் ஜெயம் கொள்வதற்கு செய்ய முடியும்.
Grace is a power that lifts us up and makes us overcome sin.
அந்த கிருபை மாத்திரமே தேவன் நமக்கு தருகிறார் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ.
What is the main thing that we have to overcome in our life?
நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் மிகவும் அதிகமாக ஜெயம் கொள்ள வேண்டும் பிரதானமாக?
See, many of us may think, oh, I'm getting angry so often.
அநேகர் நினைக்கிறார்கள் நான் கோபப்படுகிறேன்.
I want to overcome anger.
நான் கோபத்தை ஜெயிக்க வேண்டும்.
But you may be wanting to overcome anger because you want a good testimony before other people.
ஒருவேளை நீங்கள் நல்ல சாட்சியை பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் கோபத்தை மேற்கொள்ள விரும்புவீர்கள்.
You see, I'm having a lot of dirty thoughts. I want to overcome that.
நான் என்னை சிந்தையில் அதிக அசுசிய சிந்தைகள் கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நான்
விடுபடலாம். We can make a list of sins like that.
இந்த மாதிரியான ஒரு பாவத்தின் பட்டியலை நீங்கள் போடலாம்.
I want to live an overcoming life. I want to overcome this and a whole list of 10 sins I want to overcome.
நீங்கள் ஒரு 10 பாவங்களை பட்டியலே போட்டு இதெல்லாம் நான் மேற்கொள்ள விரும்புகிறேன் என்று போடலாம்.
I want to say to all of you, my dear brothers and sisters.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால்,
through the grace given to me.
எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே.
What you need to overcome first of all is your pride.
நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் உங்களுடைய பெருமை.
If you don't overcome your pride, you'll never overcome any other thing.
உங்களுடைய பெருமையை முதலாவது நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் வேறு எதையும் நீங்கள் மேற்கொள்ள முடியாது.
You're trying to overcome other things and you don't seem to get the victory. Why?
நீங்கள் அநேக காரியங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் ஆனால் அதில் ஜெயம் கொள்ள முடியவில்லை.
You ask yourself, why is it?
ஏன்?
After so many years of listening to an overcoming life, nothing seems to be happening much in your life.
அநேக ஆண்டுகள் இதற்கு பிரயாசப்பட்டும் நீங்கள் ஜெயம் கொள்ளவில்லை. ஏன்?
Because you haven't hit the root of it.
ஏனென்றால் நீங்கள் வேரிலே அதனுடைய வேரிலே நீங்கள் போய்
தொடவில்லை. You cut off this bad fruit and that bad fruit and the other bad fruit.
மரத்தில் இருக்க அந்த கெட்ட கனிகளை மட்டுமே நீங்கள் அதை வெட்டி போட விரும்புகிறீர்கள்.
You know that is the difference between law and grace.
அதுதான் கிருபைக்கும்
What is it? In Tamil is நியாயப்பிரமாணம்.
நியாயப்பிரமாணம். கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம். Thank you brother.
Sometimes I have to translate for him. But he's a very good translator, let me say that. It's not, you try and come and sit here and see how difficult it is before you judge him. Any of you judge him, I'll ask you to come and sit here. We have to overcome pride first of all.
நாம் முதலாவது பெருமையை மேற்கொள்ள வேண்டும்.
Because that is the root of it all. In the Old Testament,
அதுதான் சகல பாவங்களுக்கும் வேறாக இருக்கிறது. இந்த பழைய உடன்பாட்டிலே,
you know, 10 commandments,
இந்த 10 கட்டளைகளிலே,
things like don't commit adultery,
அது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக,
don't kill others,
கொலை செய்யாதிருப்பாயாக,
don't steal,
திருடாதிருப்பாயாக,
don't give a false witness in the court,
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
Why is it?
அதெல்லாம் என்ன?
Why is it there's no commandment saying don't be proud?
ஏன் இந்த கட்டளை சொல்கிறது பெருமை கொள்ளாதிருங்கள் என்று?
That is the most important thing. Why there was no such commandment in the law?
Yen nyaya pramanathu indha maadhiri avan kattalai illai.
It's like teaching algebra to a kindergarten student. What can he understand about algebra?
The thodakka palli maanavargalukku algebra solli kodupadhu pole adu eppadi velangi kolluvaar.
In the kindergarten they can't understand that.
Adu thodakka pallil adhai illa velangi kolla mudiyadhu.
You can't teach calculus and trigonometry and all to kindergarten students.
Kadinamana kanakugalai kindergarten pasangalukku nama solli kodukka mudiyadhu.
The same way God could not talk about pride in the Old Testament.
Adhanaiyala than நியாய பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவருடைய இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தாழ்மையை குறித்து கற்றுக் கொடுக்க
முடியாது.
இதை குறித்து சில இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே மாத்திரமே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
But most of the other books is very little written about it.
ஆனால் அநேக புத்தகங்களில் அதை குறித்து ஒன்றும் எழுதவில்லை.
Jewish people, the Old Testament people were in kindergarten.
ஏனென்றால் யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள யூதர் மக்கள் அவர்கள் தொடக்கப் பள்ளியில் மாணவர்களை போல.
Jesus came, he taught us how we can go right up to college and postgraduate level.
இயேசு கிறிஸ்து வந்து கல்லூரிகளுக்கு செல்கிற பட்டப்படிப்பை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
Then he talks about so many other sins which are not even mentioned in the Old Testament.
அப்பொழுது அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத அநேக பாவங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
Where is there a commandment saying love your enemies in the Old Testament?
இங்கே நம்ம பழைய ஏற்பாட்டில் எங்க சொல்லுங்க உங்களுடைய பகைஞனை சிநேகிப்பாயாக என்று?
They were defining it difficult to love their neighbors. Why will they love their enemies?
அவளுடைய அக்கம்பக்கத்தாரர்களுடைய அவர்களை சிநேகிப்பதற்கே அவள் கஷ்டப்பட்டார்கள்.
When kindergarten students are struggling with even spelling CAT cat, where will you can teach them other higher things?
தொடக்கப்பள்ளி மாணவர்கள் CAT cat என்று சொல்வதற்கே கஷ்டப்படுகிறார்கள். எங்கே பெரிய படிப்பை படிப்பது?
God cannot lead you further if you don't learn some of the fundamental lessons.
நீங்கள் தொடக்கப்பள்ளியை சரி அடிப்படை கல்வியை சரியாக பயிலாத பட்சத்திலே ஒரு மேற்படிப்பு காண்டது நடத்த செல்ல மாட்டார்.
We can say the Old Testament God gave them a pair of scissors.
நாம் சொல்லலாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிறிய கத்திரிக்கோலை தேவன் கொடுத்தார்.
Murder comes cut it off.
கொலை வந்தால் அதை கொலை
என்றால் Adultery comes cut it off. Adultery comes cut it off.
விபச்சாரம் வந்தால் அதை வெட்டி போடுங்கள்.
You know, stealing comes, cut it off.
திருடு என்று வந்தால் அதை வெட்டி போடுங்கள்.
Thou shalt not steal, thou shalt not commit adultery, thou shalt not murder.
அதைத்தான் நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக.
But when Jesus came,
ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபொழுது,
he didn't come with a pair of scissors.
அவர் கத்திரிக்கோலை சிறிய கத்திரிக்கோலை கொண்டு வரவில்லை.
Cut off all these fruits coming up, bad fruit coming up, cut it off.
இந்த பாவம் என்ற சிறு சிறு கனிகளை வரும்போது அதை வெட்டி போடுவதற்கு கத்திரிக்கோலை கொண்டு வரவில்லை.
John the Baptist said.
யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
In Matthew chapter 3.
மத்தேயு 3 அதிகாரம்
Verse 10.
வசனம் 10.
The axe is laid at the root of the trees. Matthew chapter 3 verse 10.
மத்தேயு 3 வசனம் 10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது.
You know the difference between an axe and a pair of scissors?
உங்களுக்கு கத்தரிக்கும் கத்தரிக்கோலுக்கும் கோடாரிக்கும் வித்தியாசம் தெரியுமா?
Oh, what a difference.
பெரிய வித்தியாசம்.
Scissor you use to cut small string or little cloth and all that.
கத்தரிக்கோலை வைத்து சிறு சிறு காரியங்களை வேண்டுமானால் நீங்கள்
You don't use an axe to cut string.
நீங்கள் நூலை கட் பண்ணுவதற்கு கோடாரியை கொண்டு வருவதில்லை.
But the root of a tree.
ஆனால் ஒரு மரத்தின் வேரை நீங்கள்
You can't cut it with scissors.
அதை நீங்கள் கத்தரிக்கோலால் கட் பண்ண முடியாது.
Many hits of the axe to remove that root.
அது கோடாரியாலே கோடாரி கொண்டு அநேக தரம் வெட்ட வேண்டும் வேரை.
So we can say that Jesus came to remove the root of the problem so that the problem is permanently solved.
அதனால் ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் வேராகி வேரை வெட்டுவதற்கு கோடாரியோடு வந்தார். அப்பொழுதுதான் பாவம் முற்றிலுமாக நீக்கப்படும்.
You don't do that.
அதை நாம் செய்யாத பட்சத்தில்
deal with some bad habits you have and think you're an overcomer.
ஆனால் அந்த பாவமானது இன்னும் மாம்சத்திலேயே இருக்கும், அந்த பழக்கத்திலேயே இருக்கும். ஆனால் நாம் மேற்கொண்டு விட்டோம் என்று நினைத்துக் கொள்வோம்.
Because he is just overcoming a few bad habits.
சில சில கெட்ட பழக்கங்களை மேற்கொண்டது போல.
But the root is still there.
ஆனால் வேர் அங்கேயே தான் இருக்கிறது.
You know, for many years,
அநேக ஆண்டுகளாக,
medicine had not developed very much, medical science.
மருத்துவம் வளர்ச்சியடையாத அந்த காலத்திலே,
so if they had a sore in the hand, they discovered some ointment to rub and it'll go away.
கையிலே ஒரு சரங்கோ ஒரு புண்ணோ வந்தால் அவர் களிம்பு போடுவார்கள்.
And it goes away from that, comes on the other hand.
அது அங்கே குணமாயிட்டா அடுத்த கையிலே வரும்.
Then you rub some ointment there, it'll go off.
மறுபடியும் அங்கே கொஞ்சம் களிம்பு போட்டு தடவி.
Then you come on your leg and you rub it there, it goes off.
பின்பு காலிலே வரும், பின்பு அங்கே போடுவீர்கள்.
Then as medical research went on, they discovered a thing called an antibiotic.
மருத்துவம் வளர்ந்த நல்ல வளர்ச்சி அந்த நேரத்திலே அதற்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடித்தார்கள்.
And then the doctor says, you don't have to rub this on your hand.
அப்பொழுது மருத்துவர் சொன்னார்கள், இனி நீங்கள் களிம்பு போட்டு கையை தேய்க்க வேண்டாம்.
Take this tablet inside.
இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இந்த மருந்தை அது இதை சுகமாக்கும்.
Now, uneducated person cannot understand how you put something in the stomach and something goes right in your hand.
ஒரு கல்வியறிவு இல்லாத ஒரு மனிதன் என்ன நினைப்பா, இது உள்ளே போய் எப்படி இந்த கையில் இருக்கிற காரியத்தை சுகமாக்கும் என்று.
Doctor, my problem is not in my stomach, my problem is in my hand.
அவன் சொல்வான், ஆண்ட மருத்துவரே, என்னுடைய பிரச்சனை வயித்துல இல்ல, கையில தான்.
But the doctor says, I know the root of the problem is inside your body.
அப்ப மருத்துவர் சொல்வா, ஆனால் பிரச்சனையின் மூலம் அது வேர் இங்கே வயிற்றுல தான் இருக்கிறது.
If you don't hit the root, this will keep on coming somewhere or the other.
அந்த வேரை நீங்கள் பிடுங்கி போடாத பட்சத்தில் வேற இடத்துல வந்து
கூட்டியது. This antibiotic is to hit the root of it.
அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து அந்த வேரை நீக்கும்.
We who are educated understand it.
நாம் கல்வியறிவு உள்ள நாம் அதை விளங்கிக் கொள்வோம்.
A problem somewhere in our body, we take some tablet that goes into our stomach.
ஏனென்றால் அந்த மருந்தை நாம் உட்கொள்ளும் பொழுது இது சுகமாக்கி விடும்.
So we can say the Old Testament was like an ointment. You keep rubbing.
பழைய ஏற்பாடு என்பது வெறுமனே இந்த களிம்பு தடவி ஊசி போல.
But the New Testament message is grace is like an antibiotic that hits the root of the problem.
ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி இந்த கிருபையின் செய்தி அந்த பாவத்தின் வேரை பிடுங்கி போடும்.
Like John the Baptist said, an axe to hit the root.
யோவான் ஸ்நானகன் சொன்னது போல அந்த கோடாரியானது அந்த வேரை பிடுங்கி போடுகிற கோடாரி.
You cannot live an overcoming life just by overcoming one or two bad habits.
நீங்கள் ஒரு சில கெட்ட பழக்கங்களை கைவிடுவது மாத்திரமே நீங்கள் ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது.
One or two bad habits will give you a good testimony before men that you overcome that.
ஒரு சில கெட்ட பழக்கங்களை விடுவது மனிதர்களுக்கு முன்பாக வேண்டுமானால் நல்ல சாட்சியாக இருக்கலாம்.
It's like, you know, I heard of a person who got leprosy in his hand.
Nan oru manidan tholnoi vanda oru manidane kurithu kelvipatten.
He didn't get any sensation and he discovered it is leprosy.
Avan andha kaiyila unachillada padina avan arindu kondan adu tholnoi endru.
He was working in a bank and he didn't want to lose his job.
Avan bank la vela seidha padina andha velai avan vittu vida virumbavillai.
So you know what he did?
Enna seidhan theriyuma?
He did a very clever thing.
Avan buddhisalithanamana oru kaariyathai seidhan.
He started wearing long sleeve shirts.
Avan mulu kai sattai pottu kondu vandar.
And he could keep working.
அதனால அந்த வேலையிலே தொடர்ந்து பணியாற்றினார்.
But you think you can fool the leprosy with long sleeve shirts?
நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த தொழுநோயை முழுநில சட்டையை கொண்டு மறைக்க முடியும் என்று?
You cover it from people, that's all.
மனிதர்களிடத்தில் வேண்டுமானால் நீங்க மறைக்கலாம்.
And it spreads.
ஆனால் அது பரவினது பரவினதுதான்.
Ultimately it comes on your face.
அது கடைசியாக தன் முகத்திலும் பரவியது.
You can't hide it anymore.
இப்பொழுது நீங்கள் மறைக்க முடியாது.
But if you had gone for treatment early enough.
ஆனால் முதலே முன்பே நீங்கள் அதுக்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால்.
Many years there was no cure for leprosy, but now there is.
அநேக ஆண்டுகளுக்காக தொழுநோய்க்கு மருத்துவம் இல்லை, இப்பொழுது இருக்கிறது.
He could have got it treated at the beginning itself.
அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே சுகமாக இருக்கலாம்.
Not with something in the hand, but hitting the root of the problem inside.
ஏதோ கையில சுகமாக்குவதல்ல, அந்த வேரையே நீங்கள் எடுத்திருக்கலாம்.
It would not have spread.
அது உண்டு, அது பரவி இருக்காது.
He could have been healed.
அது சுகமாக்கப்பட்டிருக்கும்.
So I find the same problem with many Christians.
இதே அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இதே காரியத்தை நான் பார்க்கிறேன்.
Lord, this anger is giving me a bad testimony. I want to overcome it.
நான் இந்த கோபத்தினாலே என்னை சாட்சி கெடுது, அதனாலே நான் இதை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
Some of the bad habits, Lord, I would like to overcome it.
ஆண்டவரே, என்னிடத்தில் வேறு சில தீய பழக்கங்கள் இருக்கு, அதையும் நான் ஜெயம் கொள்ள வேண்டும்.
No peace in my house because husband and wife are always fighting.
ஆனால் வீட்டிலே சமாதானம் இல்லை, ஏனென்றால் கணவன் மனைவி எப்பொழுதும் சண்டை போட்டுக்
கொண்டிருக்கிறது. Do something to stall that fight.
ஏதோ ஒரு காரியத்தை செய்தால் சண்டையை நிறுத்தி விடுகிறார்கள்.
No, there's no problem. It's like scissors.
அது அந்த கத்திரிக்கோளினாலே.
You're asking God for scissors and God's not come with scissors now.
நீங்கள் தேவனிடத்தில் கத்திரிக்கோளை தாருங்கள் என்று கேட்கிறீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து கத்திரிக்கோளால் வரவில்லை.
If you were living 2500 years ago, he could have given you scissors.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்திருந்தால் நீங்கள் கத்திரிக்கோளை பயன்படுத்தியிருக்கலாம்.
But that also if you were living in Israel.
அது கூட நீங்கள் இஸ்ரேலில் வாழ்ந்தால் மாத்திரமே.
But now he says, I come with an axe.
ஆனால் இப்பொழுது நான் கோடாரியுடன் வந்திருக்கிறேன்.
You want me to hit you with the axe?
உங்களுடைய கோடாரியால உங்களை வெட்ட விரும்புகிறீர்களா?
then the whole problem will be solved.
அப்பொழுது முழு பிரச்சனையும் தீர்ந்து விடும்.
Not only one of these one or two bad habits that you have, but every other thing.
இந்த ஒரு சில அந்த கெட்ட பழக்கங்கள் மட்டுமல்ல முழுவதுமாக நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள்.
We are most concerned only about those sins which give us a bad testimony.
நாம் நம்முடைய சாட்சியை கெடுவதற்குரிய அந்த சிறு சிறு காரியங்களை மட்டுமே நாம் கவலைப்படுகிறோம்.
I asked the Lord many years ago a question.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தேவனிடத்தில் நான் கேள்வி கேட்டேன்.
Lord, why is it that you have made this sexual desire so strong in a man?
ஆண்டவரே, இந்த பாலியல் இச்சைக்குரிய அந்த காரியத்தை ஏன் நீங்கள் இவ்வளவு பலமாய் மனிதர்களுக்கு வைத்தீர்கள்?
Very young age is plagued with dirty thoughts.
இந்த சிறு வயது முதற்கொண்டே அதன் அந்த கெட்ட சிந்தனைகளை விபச்சார சிந்தனைகளுக்குரிய பாலியல் இச்சைக்குரிய சிந்தனைகளுக்கு கஷ்டப்படுகிறான்.
Age of 14 onwards.
14 வயதிலிருந்தே.
I've heard of people who are 85 years old who are still struggling with it.
நான் 85 வருடங்கள் ஆன மனிதர்களிடத்தில் அது குறித்து அவர் கஷ்டப்படுகிறார்கள்.
And I got an answer from the Lord.
அதற்குண்டான ஒரு விடையை நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
And the Lord said, I have made the thought life of a man secret so that only he knows about it.
மனிதனுடைய சிந்தை வாழ்க்கையை அவன் மட்டுமே அறியத்தக்கதாக ரகசியமாக வைத்தேன்.
Even his wife does not know.
அவனுடைய மனைவியுமே அறிந்து கொள்ள முடியாது.
You can be married for 50 years and your wife has no clue what you are thinking in your mind.
திருமணமாகி 50 ஆண்டுகளும் முடிந்திருந்தால் உங்கள் மனைவி உங்களை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது.
Your wife can think you're a very pure man when you're absolutely filthy inside your mind.
உங்கள் மனைவி வேண்டுமானால் நீங்கள் மிகவும் பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொள்கிறார், ஆனால் உங்களுடைய சிந்தையில் நீங்கள் அசுத்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள்.
If you don't fear God, you'll continue like that.
நீங்கள் தேவனுக்கு பயப்படாத பட்சத்திலே அதிலேயே நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள்.
So God says, I am testing man to see whether they fear me.
நான் அவன் எனக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை மனிதன் சோதித்து
பார்க்கிறேன். Whether they only care for honor from one another.
அல்லது ஒருவருக்கு நல்ல சாட்சியை பெற்றுக் கொள்வதற்காக
பிரயாசப்படுகிறார்கள்.
அவர்கள் ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை வெளிப்புறமாக பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறார்களா, அல்லது உள்ளார்ந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள
பிரயாசப்படுகிறார்கள்.
அவர்கள் அந்த வெறுமனே அந்த மேலே இருக்கிற அந்த சிறங்கை சரிப்பை விரும்புகிறார்களா, அல்லது வேறு எடுக்க
விரும்புகிறார்கள். Final stage of cancer.
நான் சில புற்றுநோய் முட்டின கடைசி நிலையில் இருக்கிற புற்றுநோயை சந்தித்திருக்கிறேன்.
You look at them, they look perfectly healthy.
அவர் பார்ப்பதற்கு மிகவும் ஆரோக்கியமா இருக்கிறார்.
I'm amazed. I said, this guy is in the final stage of cancer, he's going to die in 3 or 4 months, but he looks so healthy.
இன்னும் 3-4 மாதத்திலே இந்த புற்றுநோய் இறக்க போகிறான், ஆனால் பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறேன்.
A lot of people, their inner sins are like that.
அநேக மக்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை பாவம் அப்படிதான்.
They're on their way to hell.
அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள்.
They look like decent people on the outside.
பார்ப்பதற்கு வெளிப்புற தோட்டத்தில் பார்ப்பதற்கு பரிசுத்தவான்களே போல இருக்கிறார்கள்.
God said, I'm testing people whether they fear me or not.
நான் அவர்கள் எனக்கு பயப்படுவார்களா இல்லையா என்று அவர்களை சோதித்து பார்க்க
வேண்டியதாக.
தேவனுடைய அங்கீகாரத்தை பெற அவர்கள் முயற்சிக்கிறார்களா, அல்லது மனிதனுடைய அங்கீகாரத்தை பெற
முயற்சிக்கிறார்களா?
உங்களுக்கு அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
If you want a really an overcoming life,
மெய்யாகவே ஜெயம் கொள்கிற வாழ்க்கை நீங்க விரும்பினால்,
you must determine one thing.
நீ ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும்.
I don't want the approval of men.
இந்த மனிதர்களிடத்திலிருந்து எந்த ஒரு அங்கீகாரமும்
வேண்டாம். I don't want people to think I'm a great saint or any such thing.
இந்த மனிதர்கள் என்னை குறித்து மிக பரிசுத்தவான் என்னவே தேவையில்லை.
I want God to approve of me inside.
தேவன் என்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை பார்த்து அவர் என்னை அங்கீகரிக்க வேண்டும்.
And I discovered that,
அதை நான் கண்டுபிடித்தேன்.
This fear of God is something mentioned many times in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அநேக இடத்திலே
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Even in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலும்.
For example, let me show you the New Testament first.
முதலாவது புதிய ஏற்பாட்டிலே நான் காண்பிக்கிறேன்.
2 Corinthians.
2 கொரிந்தியர்.
You know, we speak about being perfect in holiness.
நாம் பரிசுத்தத்திலே பூரணர் என்ற காரியத்தை குறித்து
பேசிக்கொண்டிருக்கிறோம்.
நாம் சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த ஆவியை நிரப்பினால் நான் பரிசுத்தத்திலே பூரணமடைவேன்
என்று. See what the New Testament says.
புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம்.
How to perfect holiness.
பரிசுத்தத்திலே பூரணராகுவது எப்படி?
2 Corinthians 7 verse 1.
2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1வது வசனம்.
There's a little phrase at the end of that. First one.
முதலாவது வசனத்திலே
it says perfecting holiness in the fear of God.
பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே.
Not by being filled with the Holy Spirit.
பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவதனால்.
Yes, that's necessary, but the Holy Spirit will make you fear God. That's how we perfect holiness.
ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பார்.
It says in this verse, when you fear God, you will cleanse yourself from every single defilement of flesh and spirit.
பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு நீங்கள் கை கொள்ளும் பொழுது அவர் உங்களை சகல அசுசியும் நீங்க உங்களை சுத்திகரிக்க
flesh and spirit.
உங்களை மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும்
எக்ஸ்டர்னல் சின் அண்ட் இன்டர்னல் சின்.
அது வெளிப்புறமான பாவம் உள்ளார்ந்த பாவம்.
Bible is very exact.
வேத மிக தெளிவாக இருக்கிறது.
All defilement of flesh and spirit.
சகல மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள சகல அசுசி.
How does it come?
இது எப்படி வந்தது?
The fear of God.
தேவனுக்கு பயப்படுகிற பயம்.
So what does the Holy Spirit bring?
அப்பொழுது பரிசுத்தவன் என்ன நமக்கு தருகிறார்?
Many people say speak in tongues.
அந்நிய பாஷை. அநேகர் சொல்லுகிறார் அந்நிய பாஷை பேசுகிறார்.
Do you know that Jesus never spoke in tongues?
இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அந்நிய பாஷை பேசவில்லை என்று அறிந்திருக்கிறீர்களா?
He was the most spiritual person who walked on the earth.
இந்த பூமியிலே இருந்த மிக மிக உயர்ந்த ஆவிக்குரிய மனிதர் அவர்தான்.
I've discovered why God gave me the gift of tongues 45 years ago.
45 வருடங்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஏன் இந்த வரத்தை கொடுத்தார் என்று நான்
நினைத்தேன். Because I'm a very weak person.
ஏனென்றால் நான் பலவீனமானவன்.
My mind wanders when I come to pray.
நான் ஜெபிக்க வரும்பொழுது என்னுடைய சிந்தை அங்கும் அலைகிறது.
Most of the time I don't know what to say.
அநேக தடவை நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை.
Or I speak for 2-3 minutes and I get bored in prayer.
நான் 2-3 நிமிடங்கள் ஜெபித்து விட்டு அதுல எனக்கு சலித்து போகிறேன்.
And I don't know what to say.
அது பிறகு என்ன செய்ய வேண்டும்
என்று தெரியாது. For example, I have given people this homework.
நான் இந்த மக்களுக்கு இந்த வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறேன் உதாரணத்துக்கு.
Try and do this.
இதை நான் உங்களுக்கு வீட்டு பாடம் ஒன்று தருகிறேன், இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள்.
You know the difference in praising God and praying.
நீங்கள் இரண்டுக்கும் தேவனை துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வித்தியாசத்தை பாருங்க.
Prayer is asking God for something.
தேவனிடத்தில் prayer ஜெபம் என்பது தேவனிடத்தில் ஒன்று கேட்பது.
99.9% almost 100% of believers pray more than they praise God.
99% ஒருவேளை 100% மக்களும் ஜெபம் பண்ணதில் தான் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் ஒழிய துதிப்பதற்கல்ல.
Because praise, I say, what do I get from praising God?
தேவனை துதிப்பதில் நான் என்ன பெற்றுக் கொள்கிறேன்?
But I got 101 things to ask God for.
ஆனால் எனக்கு 100 காரியங்களுக்கு அதிகமா இருக்கு. தேவனை பெற்றுக் கொள்ள 100 காரியங்கள் இருக்கு.
Prayer is like a big shopping list we give to God. I want this, I want this, I want this, I want this, I want this.
ஜெபம் என்பது தேவனிடத்தில் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பட்டியல். எனக்கு இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும்.
Like you go to the supermarket with a big shopping list.
நாம் அந்த கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று ஒரு பெரிய பட்டியலை வைத்து விட்டு போய் இதெல்லாம் வாங்க வேண்டும்
என்று.
அதுதான் ஜெபம்.
Lord, I want this, I want this, I want this, I want this.
ஆண்டவரே, இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும்.
But praising God,
ஆனா துதிப்பது, தேவனை துதிப்பது.
What am I going to praise God for?
நான் தேவனை எப்படி ஆராதிக்கிறேன்? என்ன எதை கொண்டு துதிப்பேன்?
Miracle happened and my child got healed. I'll praise him for that. Thank you.
இது ஒரு சில காரியத்திலே தேவன் எனக்கு அற்புதம் செய்து குழந்தை சுகமாயிட்டு அதனால நான் தேவனை துதிக்கிறேன்.
To praise God every day, what do I do?
தேவனை ஒவ்வொரு நாளும் துதிப்பது, அதை அதை என்ன செய்வேன்?
My child is not sick every day.
ஒவ்வொரு நாளும் என் குழந்தை நோய்வாய்ப்பட்டில்லை.
I got to praise God for.
பின் எந்த காரணத்துக்காக நான் தேவனை துதிக்க வேண்டும்?
So praise is not something we are used to.
ஆகவே நாம் துதிப்பது ஏதோ ஒரு காரியத்துக்காக
பயன்படுத்தவில்லை. Try this homework.
இதை வீட்டு பாடமாக செய்து பாருங்கள், பயிற்சி செய்து பாருங்கள்.
Try and praise God for 1 minute.
ஒரே ஒரு நிமிடம் தேவனை,
in any language,
எந்த மொழியிலாவது தேவனை ஒரு நிமிடம்,
any one language,
ஏதாவது ஒரு மொழியிலே,
or in or English,
தமிழிலோ ஆங்கிலத்திலோ,
only 1 minute, 60 seconds,
60 நொடிகள்,
1 minute,
ஒரு நிமிஷம்.
You try it sometime.
நீங்கள் முயற்சி செய்து பாருங்க.
No prayer in that 1 minute.
அந்த ஒரு நிமிஷத்திலே ஜெபமே கிடையாது.
No asking God for anything.
தேவனிடத்தில் ஒன்றும் கேட்காமல்.
Not even bless me. That is a prayer.
என்ன ஆண்டவரே, நீ ஆசீர்வதிங்கள் கூட கேட்காமல்.
Only praising God. That's one thing.
தேவனை துதிப்பது மாத்திரமே.
And not repeating yourself.
அதை இரண்டாவது முதல் துதியை இரண்டாவது சொல்லக்கூடாது.
If you say hallelujah once, don't say it again.
ஒரு தடவை நீங்க அல்லேலூயா சொன்னா இரண்டாவது சொல்லக்கூடாது.
You say Lord I praise you, then don't use that word again.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், அவ்வளவுதான், மீதி சொல்லக்கூடாது.
Say something, Lord I thank you.
ஆண்டவரே நன்றி சொல்கிறேன்.
Thank you, praise you, hallelujah.
அல்லேலூயா, நன்றி சொல்கிறேன், உங்களை துதிக்கிறேன், அவ்வளவுதான்.
Then what?
அதுக்கப்புறம்
I guarantee you cannot even spend 60 seconds.
ஒரு நிமிடம் கூட உங்களால அதை தொடர்ந்து சொல்ல முடியாது.
Don't believe me, you try it.
இது நான் சொல்லி நம்பவில்லை.
Time yourself in your watch.
உங்க கடிகாரத்தை.
I have to spend 60 seconds without repeating myself.
60 நொடிகள் என் சொன்ன வார்த்தை திரும்பவும் சொல்லாமல்.
If I ask you to pray, you'll be able to pray for 101 things.
ஜெபிக்க உங்களுக்கு சொன்னால் 100 காரியங்களுக்கு மேலாக நீங்க பேசுவீர்கள்.
So we don't know how to praise.
இன்னும் துதிக்கவே நமக்கு தெரியவில்லை.
That's why God gives us a gift of tongues.
அதனாலே தான் தேவன் நமக்கு அந்நிய பாஷை
கொடுத்தார். When some people are seeking for the gift of tongues,
அநேகர் அந்த அந்நிய பாஷைகளுக்காக வாஞ்சிக்கும் பொழுது,
you are not praising God in English or Tamil, why you want another language now?
நீங்கள் தேவனை உங்கள் சொந்த மொழியிலேயே துதிக்க தெரியவில்லை, உங்களுக்கு எதுக்கு அந்நிய பாஷை?
You are not using the language God has given you. Why in the world should you want another language?
தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மொழியிலேயே தேவனை துதிக்காத பட்சத்தில் உங்களுக்கு எதுக்கு அந்நிய பாஷை?
Oh, you want to be fashionable, accepted in some Christian circles.
அநேகர் அந்த வெளிப்புறமாக மற்றவர்களை காண்பிக்கும் பொருட்டாக மற்ற கிறிஸ்தவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக செய்கிறோம்.
And I want to tell you something about what the Holy Spirit brings. It's not gift of tongues first.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனே முதல் ஆடை எது?
I want to show you what the Holy Spirit gave Jesus, the perfect example.
பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த மிக சரியான உதாரணத்தை நான் சொல்கிறேன்.
We saw yesterday Jesus said, if you overcome as I overcame, you will sit with me on my throne.
நேற்று தினத்திலே நாம் இந்த காரியத்தை பார்த்தோம். நான் ஜெயம் கொண்டது போலவே நீங்கள் ஜெயம் கொண்டால் என்னுடைய சிங்காசனத்தில் அமர செய்வேன்.
So what happened when Jesus was filled with the Holy Spirit?
பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்ட பொழுது என்ன செய்தார்?
He never spoke in tongues in his entire life.
அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கவில்லை.
Because I'll tell you why. Because he had such perfect communication with the Father.
ஹே அண்டா பிதாவினிடத்தில் ஒரு சரியான ஐக்கியத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்.
There was no sin in his life.
அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாவமும் இல்லை.
It's because there's sin and corruption in us that we need the gift of tongues. Otherwise we'll never need it.
நம்முடைய சரீரத்தில் அநேக பாவங்கள் இருக்கிற மாத்திரத்தினாலேயே நமக்கு அந்நிய பாஷை தேவைப்படுகிறது.
When you go to heaven, you will never speak in tongues. You know that?
நீங்க பரலோகத்துக்கு சென்றால் அந்நிய பாஷையில் பேச போவதில்லை.
1 Corinthians 13 says tongues will disappear.
1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது இந்த அந்நிய பாஷை ஒழிந்து போகும்.
Just like preaching will disappear.
பிரசங்கமும் ஒழிந்து போகும்.
Why? There's no need to preach in heaven.
ஏனென்றால் பரலோகத்தில் பிரசங்கம் தேவைப்படாது.
Nobody is committing any sin.
அங்கே யாரும் பாவம் செய்வதில்லை.
And because we have no limitation of sin in our body, we will not speak in tongues in heaven.
ஏனென்றால் நம்மிடத்தில் பாவம் இல்லாத பட்சத்தில் நாம் பரலோகத்தில் அந்நிய பாஷை பேச தேவையில்லை.
Jesus lived in such perfect fellowship, he never needed the gift of tongues.
இயேசு கிறிஸ்துக்கு அந்த மாதிரியான ஒரு அந்த ஐக்கியம் தேவனிடத்தில் ஐக்கியம் இருந்தால் அவருக்கு அந்த அந்நிய பாஷை தேவையில்லை.
So I'm just clarifying that, but there's something else he needed as a man on earth.
ஆனால் அந்த பூமியில் மனிதாக இருந்த பொழுது அவருக்கு வேற ஒரு காரியம்
தேவைப்பட்டது. The Holy Spirit came on him.
பரிசுத்தவான்
மேல் Holy Spirit came on the apostles on the day of Pentecost, they spoke in tongues.
பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலே வந்த பொழுது
120 imperfect people.
அதிலே 120 பூரணமாக்கப்பட்ட புருஷர்களும் இருந்தார்கள்.
But when the Holy Spirit came on Jesus,
ஆனா பரிசுத்தாவியான இயேசு கிறிஸ்து மேலே வந்த பொழுது,
what did he get?
அவர் என்ன பெற்றுக் கொண்டார்?
That's important to know.
அது அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
Turn to Isaiah chapter 11.
ஏசாயா 11வது அதிகாரம்
is speaking about Jesus.
இயேசு கிறிஸ்து பற்றி குறிப்பிடுகிறது.
Says someone will come from the stem of Jesse. Jesse was the father of David.
Jesaya 11th adhigaram
verse 1
vasanam 1 Isa ennum adimarathil irundhu oru thulir thondrum.
Jesse is the father of David. Jesse was the father of David. What is the name there?
Isa.
Okay, Isa is the father of David.
ஈசா தாவீதினுடைய அப்பா.
You read that later on in, you read that earlier in Samuel, book of Samuel. So he's referring to Jesus here.
இது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட காரியம்.
And it says in verse 2, the spirit of the Lord will rest upon him.
தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார்.
And what will he get?
அப்பொழுது நீங்க என்ன பெற்றுக் கொள்வீர்கள்?
Wisdom.
ஞானமா?
No, it's written there. Read it. Wisdom.
ஞானத்தையும்.
Understanding.
உணர்வையும்.
Counsel.
ஆலோசனையும்.
Strength.
பலனையும்.
Knowledge.
அறிவையும்.
And the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும்.
No tongues, but all these other things.
அந்நிய பாஷையல்ல, மற்ற இந்த காரியங்களை.
And out of all this, one thing particularly is selected.
இந்த எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டார்.
Verse 3.
வசனம் 3.
The fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
And it says Jesus will delight in the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் கலி கூர்ந்தார்.
And he will not judge, verse 3, by what his eyes see or make a decision by what his ears hear.
அவர் கர்த்தருக்கு மிகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வாஞ்சித்ததனாலே அவர் தன் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தம் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருந்தார்.
See, we judge everything by what we see or what we hear.
நாம் கண் கண்டபடி நியாயம் செய்கிறோம், காது கேட்டபடி நியாயம் செய்கிறோம்.
You hear a story somebody about somebody.
நாம் ஒருவரை பற்றி சில காரியங்கள் கேள்விப்படுகிறோம்.
You hear a story about someone.
நாம் ஒருவரை பற்றி ஒரு கதையை கேள்விப்படுகிறோம்.
If it's a good story, you're not so sure whether you believe it.
அது ஒரு நல்ல செய்தியாக இருந்தால் அதை நாம் கண்டுகொள்வதில்லை.
But if it's a bad story about someone, yeah, that's somebody you like to hear that.
மற்றவர்களை பற்றி ஒரு கெட்ட செய்தி நாம் கேள்விப்பட்டோம்.
We are so evil that we prefer to believe a bad story about someone than about a good story about someone.
நீங்கள் எவ்வளவு கெட்ட மனிதராக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நாம் மற்றவர்களை குறித்து கெட்ட செய்தியை கேள்விப்படும்போது அதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம்.
We're not so happy to hear that somebody did a very kind act to someone.
ஒருவர் மற்றவருக்கு செய்த ஒரு நல்ல கரிசனியான காரியத்தை நாம் கேள்விப்பட விரும்பவில்லை.
Did something evil.
ஆனால் யாராவது ஒருவர் ஒருவருக்கு செய்த
fleshly nature likes to hear that.
ஒருவர் செய்த கெட்ட காரியத்தை நாம் அதிகமாக பேச விரும்புகிறோம்.
Not only hear it, we made a already formed an opinion about that man.
அது கேட்டது மாத்திரமல்ல, அதை குறித்து நான் ஒரு ஒரு கருத்துக்கும் வந்து விடுகிறோம்.
There are many foolish people like that among Christians.
இது போல அநேக மதியனமான மக்கள் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள்.
What do you do afterwards if you discover that what you heard was wrong?
அதை தவறு என்று நீங்க அறிந்த பிறகு என்ன செய்ய போகிறீர்கள்?
You can't rectify because you've already spread it out to other people.
அதை நீங்கள் சரி செய்ய முடியாது, ஏனென்றால் நீங்க அதுக்குள்ளாக பரப்பி விட்டீர்கள்.
That's why Jesus,
ஆகவே
the fear of God in him made him never to take a decision by what he heard.
ஆகவே இயேசு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இந்த காரியத்தை கொடுத்தது. தம் கண் கண்டபடி நியாயம் செய்யாமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருந்தார்.
See, our eyes and ears are not reliable.
நம்முடைய காதும் நம்முடைய கண்களும் நம்பப்படவில்லை அல்ல.
I believe that God has allowed the sun to teach us a lesson.
தேவன் இந்த சூரியனை கொண்டு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்பினார்.
Every day we see the sun move in the sky.
ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது.
But you can't believe what your eyes see because the sun is not moving.
ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய கண்களை கண்டபடிதான் நீங்கள் நம்புகிறீர்கள்.
So the sun is a testimony from God saying don't believe what you see with your eyes.
இந்த சூரியனில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் இந்த சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
Do you know that for more than 5000 years man thought that the sun was going around the earth?
உங்களுக்கு தெரியுமா, 5000 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதன் இந்த சூரியன் தான் இங்கே இருந்து கிழக்கிலிருந்து மேற்காக
நகர்கிறது. It is only about 700 years ago that somebody in Europe began to investigate that and discovered, hey, the sun is not moving, it's the earth rotating on its axis.
உங்களுக்கு தெரியுமா, 700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஐரோப்பாவில் சிலர் கண்டுபிடித்தார்கள் சூரியன் அங்கே தான் இருக்கிறது, பூமி தான் சுழல்கிறது.
Even in Jesus time, you ask any of the apostles, Peter, do you think the sun goes around the earth? He'll say, of course, it goes around the earth every day.
இயேசுவின் காலத்திலேயும் நீங்கள் பேதுருவிடம் கேட்டிருந்தால் பேதுரு அப்படி தான் சொல்லிருப்பார், ஆம் சூரியன் தான் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது.
They couldn't understand.
அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
You cannot believe what your eyes see.
உங்கள் கண் கண்டதை நீங்கள் நம்ப முடியாது.
That's a lesson for us.
அது நமக்கு ஒரு பாடம்.
See, we usually depend on three things: what we see, what we hear, and our feelings.
நாம் பொதுவாகவே நாம் பார்க்கிறதை நம்புகிறோம், கேட்கிறதை நம்புகிறோம், என்ன பேசுகிறதை நம்புகிறோம்.
Not பேசுறது. What we see,
என்ன பார்ப்பதை,
what we hear,
என்ன கேட்பதை,
and our feelings.
நம்முடைய உணர்வுகளை. இந்த மூன்றை குறித்து தான் நம்புகிறோம்.
That's how we make decisions.
இதை இந்த மூன்றை அடிப்படையாக குறித்து முடிவெடுக்கிறோம்.
I've heard that dogs have got can listen to a higher frequency sound than even human beings.
மனிதர்களை காட்டிலும் நாய்க்கு அந்த அதிர்வலைகளை உணரக்கூடிய ஆற்றல் அதிகம்.
Many animals have got a much sharper hearing than human beings.
அநேக விலங்குகள் மனிதர்களை காட்டிலும் விலங்குகளுக்கு அதிர்வு அளவைகளை உணர்ந்து கொள்ள சக்தி உண்டு.
Many animals can hear sounds we cannot hear.
அநேக விலங்குகளுக்கு அந்த சத்தத்தை கேட்கிற உணர்வு நமக்கு இல்லை.
There's a whistle called the dog whistle.
ஒரு
whistle, whistle னு சொல்லுங்க.
Whistle, dog whistle.
You know where they blow something with on the mouth, it's called a whistle.
The whistle, வாயிலே வைத்து whistle.
And if you blow it a sound comes, we can hear that.
அதை நீங்க ஊதும் பொழுது சத்தம் வரும்.
But there's a thing called a dog whistle.
நாய் whistle
which you blow.
அதை நீங்க ஊதும் பொழுது
you don't hear anything.
நீங்க அதை ஒன்றும் கேட்க முடியாது.
But the dog can hear it because it's a very high frequency.
ஒரு நாய் தன்னுடைய பாஷையிலே விசில் அடிக்கும் பொழுது மனிதர் கேட்க முடியாது, ஆனால் மற்றொரு நாய் அதை உணர்ந்து கொள்ளும்.
Because our ear has got a certain frequency range in which you can hear sound.
நம்மளுடைய காது மனிதனுடைய காதுகளுக்கு ஒரு சில அதிர்வலைகளை தான் நாம் உணர முடியும்.
This frequency to this frequency you can hear it.
இந்த அலையிலிருந்து இந்த அலை, இந்த அலைவரிசை மட்டுமே நாம் கேட்க முடியும்.
As you get older it becomes a little less and less and less, you can't hear so much. That's how you become deaf.
வயது ஆக ஆக சில அலைகளை நாம் கேட்க முடியாது.
But a dog has got a much higher frequency range.
ஆனால் ஒரு நாய்க்கு மிகவும் அதிகமான அந்த அலைவரிசையில்
கேட்க. Make a sound at this level, which is much above man's level, man can't hear it, the dog can hear it.
ஆனால் நாய் இந்த சத்தத்தை கேட்க முடியும், ஆனால் மனிதன் இந்த சத்தத்துக்கு மேல கேட்க முடியாது.
What is that teaching us?
அது இது நம்ம எதை நம்ம கட்டி கொடுக்கிறது?
You think there is no sound there, there is a sound. The dog can hear it, you can't hear it.
நீங்கள் என்ன நினைப்பீர்கள், மனிதர்களை கேட்க முடியும் ஆனால்
கேட்க முடியாது,
மனிதர் கேட்க முடியாது நாய் கேட்க முடியும்.
Teaching you, you can't trust your ears.
இது எதை நமக்கு கட்டுக் கொடுக்கிறது? காலை நீங்கள்
நம்பாது.
ஒரு மனிதன் அந்த நாயுடைய விசில் அடிக்கும் பொழுது
and somebody asks you, did you hear something?
உங்களுக்கு கேட்பான், இதை நீங்கள் கேட்டு ஏதாவது கேட்டீங்களா?
There was no sound.
அப்படி சொல்றான், இல்ல எந்த சத்தமும் இல்லை.
There was a sound, only you couldn't hear it.
அங்கே சத்தம் இருந்தது, ஆனால் நீங்கள் தான் அதை கேட்க முடியவில்லை.
Teaching you, don't trust your ears.
இது என்ன நமக்கு கட்டுக் கொடுக்கிறது? உங்கள் காதுகளை நீங்கள் நம்பாதிருங்கள்.
And the sun, don't trust your eyes, it's not moving at all.
அந்த சூரியன்ல இருந்து கட்டுக் கொடுங்கள், கண்களை நம்பாதிருங்கள்.
And supposing I tell you,
நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
underneath your feet right now the earth is rotating at 1600 kilometers per hour.
உங்களுக்கு காலுக்கு கீழே இருக்கிற அந்த பூமியானது ஒரு மணி நேரத்துக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி
கொண்டிருக்கிறது.
ஒரு விமானத்தை காட்டிலும் வேகமாக பாதத்துக்கு கீழே
1600 கிலோமீட்டர்ஸ் an hour.
1600 கிலோமீட்டர் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது.
Particularly in Singapore, because you're near the equator.
குறிப்பாக சிங்கப்பூர்ல.
So, but you say, I don't feel it.
நீங்க சொல்ல, அதை நான் உணரவில்லை என்று.
You don't trust your feeling also.
அதனால் உங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் நம்பாதிருங்கள்.
Actually happening, the whole earth rotates in 24 hours.
முழு பூமியும் 24 மணி நேரத்தில் சுற்றிக் கொள்கிறது.
And near Singapore, around the earth, the circle is 40,000 kilometers.
ஆனால் சிங்கப்பூருக்கு மத்தியில் அந்த ஈக்குவேட்டருக்கு அந்த கோட்டில் இருக்கிறதுனால அது 40,000
kilometers in 24 hours.
24 மணி நேரத்தை 40,000 கிலோமீட்டர்
சுத்தி. Under your feet right now and you don't feel it.
உங்களுடைய பூமிக்கு கீழே, ஆனா இதை நீங்க உணர்வதில்லை.
Don't trust your feelings.
அதனால உங்களுடைய உணர்வுகளை நம்பாதீர்கள்.
Don't trust what you see, don't trust what you hear, don't trust your feelings.
அதனால உங்களுடைய உணர்வுகளை நம்பாதிருங்கள், உங்களுடைய காது சொல்வதை நம்பாதிருங்கள், கேளாதிருங்கள்.
And what you see.
அதனால நீங்கள் பார்ப்பதை நம்பாதிருங்கள்.
But we are making all our decisions by these three things.
ஆனால் நாம் இந்த மூன்று காரியங்களை அடிப்படையாக வைத்தே முடிவுகளை எடுக்கிறோம்.
Jesus did not do that.
Yesu adai seiyavillai.
He would decide by the witness of the Holy Spirit in his heart.
Parisutha aaviyanavare kondu irudhayathile mudivu seidhar.
And that would come through the fear of the Lord.
Adu devarku bayapadugira bayathil
irundhu. That's why Jesus never made a mistake in his whole life.
அதனாலே தான் இயேசு கிறிஸ்தன் வாழ்நாள் முழுவதும் எந்த தவறையும் செய்யவில்லை.
Lived by the fear of the Lord all the time.
அதனாலே தான் இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தேவ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலேயே வாழ்ந்தார்.
That's why he overcame sin.
அதன் மூலமாகவே அவர் பாவத்தை ஜெயித்தார்.
What did we read in 2 Corinthians 7?
2 கொரிந்தியர் 7 ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்?
Perfecting holiness in the fear of God.
பரிபூரணமான பரிசுத்தம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வருகிறது.
Now let me show you why Jesus' prayers were heard. How is it he never sinned?
இயேசு கிறிஸ்து ஏன் பாவமே செய்யவில்லை, அவர் எப்படி ஜெபித்தார் என்பதை நான் காட்டுகிறேன்.
Hebrews chapter 5.
எபிரேயர் 5 அதிகாரம்.
Have you ever understood this verse, verse 7?
இந்த 7 வசனத்தை யாராவது புரிந்து கொண்டிருக்கிறீர்களா?
It's the secret of an overcoming life.
ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையின் ரகசியம்.
Jesus lived a perfect overcoming life.
அவர் பூரணமான ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை
வாழ்ந்தார். Referring to Jesus here,
இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது,
says in verse 5, you are my son, I have begotten you, God says to him.
வசனம் 5 வாசிக்கிறோம், நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்.
And this Jesus,
இந்த இயேசு,
in verse 7, in the days of his flesh,
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில்,
that means 33.5 years,
33 ஆண்டு காலம்,
he prayed,
அவர் ஜெபித்தார்.
And supplication means specific request.
Vinnappam. Vinnappam enbadhu oru kurippatta kaariyathirkaga.
Prayer is the whole thing.
Jabam enbadhu mulu kaariyathukaga.
Each individual thing is called supplication.
Adhile siru siru ovvoru kurippatta kaariyathukku seivathu vinnappam.
And how did he pray and supplicate?
Eppadi andha vinnappathode avar jabam paninar?
With loud crying and tears.
Balatha sathathodum kannirodum vinnappam paninar.
Do you know why Jesus used to go to the wilderness to pray?
ஏன் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு சென்று
many times in the gospels he'd go away into the wilderness to pray.
நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கீர்கள் இயேசு கிறிஸ்து அநேக முறை வனாந்தரத்துக்கு சென்றார் என்று தனித்திருக்கும்படி.
So that he didn't disturb anybody.
அப்பொழுது அவர் யாரையும் அவர் தொந்தரவு செய்ய முடியாது.
He would pray with loud crying and tears.
அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீருடன் ஜெபம் பண்ணினார்.
You know that that's how Jesus prayed.
உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபம் பண்ணினார் என்று உங்களுக்கு
தெரியுமா? And why did he pray like that? What is he praying for?
எதற்காக என்ன காரணத்துக்காக அவர் அப்படி ஜெபம் பண்ணினார்?
We pray for personal blessing with loud crying and tears.
நம்முடைய சொந்த தேவைக்காக நாம் பலத்த சத்தத்தோடு
Oh Lord, my child is dying in the hospital. Please heal him quickly.
ஆண்டவரே என் குழந்தை மருத்துவமனையில் மரிக்கிறது உடனே சுகம் பண்ணுங்க என்று ஜெபிக்கிறோம்.
He wasn't praying for all that.
நாம் இதற்காக ஜெபம்
பண்ணுகிறோம். Lord, I don't have any money. Please give me some money.
ஆண்டவரே எனக்கு பணம் இல்லை. பணம் கொடுங்கள்.
Lost my job. Please give me a job.
ஆண்டவரே வேலை போய்விட்டு எனக்கு வேலையை கொடுங்கள்.
Those things we pray with loud crying and tears.
இந்த காரியத்துக்காக நாம் கண்ணீருடன் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம்.
Jesus praying for something more important than all those things.
ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் மிகுந்த முக்கியமான காரியத்தை ஜெபம்
பண்ணுகிறார்.
நாம் இதுக்கு முக்கியமான காரியம் என்று நினைக்கவில்லை.
He prayed to be saved from sin.
நாம் அவர் பாவத்திலிருந்து ஜெயம் கொள்வதற்காக ஜெபித்தார்.
That is the only thing Jesus wanted to be saved from.
Yesu Christu adilendu maatrame vidupada jabitha.
He didn't pray Lord save me from being falsely accused by others.
Andavare makkal enne kutra sarathu adilendu enne vidiyum endra jabikkave
illai. Save me from being beaten by the Roman soldiers.
Andavare Roma veerargal enne adikka adilendu
save me from crucifixion.
Andavare kalvar siluvilendu enne thappiyum endru solla.
Never.
Oru podum adarkaga jabikkave illai.
Save me from spiritual death.
ஆண்டவரே ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை தப்பிவியும்.
See, it says he prayed to the one who was able to save him from death. It says here, verse 7.
வசனம் 7-லே அவர் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர்களை நோக்கி.
There are two deaths mentioned in the Bible, physical death, spiritual death.
வேதாகமத்திலே இரண்டு மரணத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒரு சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம்.
Have you meditated on this verse?
இதை ஒருபோது என்றைக்காவது இதை நீங்கள் தியானித்திருக்கிறீர்களா?
If you have developed the habit of reading the Bible slowly like I have taught people,
நான் உங்களுக்கு கற்பித்தபடியே வேதாகமத்தை மெதுவாக வாசிக்கிற பழக்கத்தில் நீ பழக்கப்பட்டிருந்தால்,
then you would stop at this verse.
அப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் நிறுத்தியிருப்பீர்கள்.
See, Lord, what does this mean?
ஆண்டவரே இதற்கு அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
But
ஆனால்
you don't care about the meaning of a verse, you just go on to the next verse.
ஆனா இந்த வசனத்துக்குரிய இந்த வசனத்தை நீங்க அசட்டை செய்து விட்டீர்கள், அதனாலே அடுத்த வசனத்துக்கு சென்று விட்டீர்கள்.
You know the best way for a child to fail in a class.
ஒரு குழந்தை ஒரு வகுப்பிலே தோல்வி அடைவதற்கு சரியான ஒரு
when he studies a subject he doesn't understand, he says okay forget it, let me go to the next subject.
ஒரு குழந்தை ஒரு பாடத்திலே தோல்வி அடைவதற்கு சரியான ஒரு முறை அந்த விளங்கிக் கொள்ளாமல் அடுத்த பாடத்துக்கு செல்வது.
He cannot understand addition, he says okay forget it, let me go to subtraction.
கூட்டல் கழித்தல் விளங்கிக் கொள்ளாத ஒரு குழந்தை விளங்கிக் கொள்ளாமலே கழித்தலுக்கு சென்று விடும்.
Okay, I can't understand subtraction, forget it, let me go to multiplication.
கழித்தலை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, பெருக்கலுக்கு
கடந்து. I can't understand multiplication, let me go to division.
இதை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை, பெருக்கலை அறிந்து கொள்ள முடியவில்லை, அதனாலே நான்
I can't understand addition, subtraction, multiplication, division. I can't understand any of these things.
இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எதையுமே நான் அறிந்து கொள்ளவில்லை.
Let me go to square roots, I'll go to that.
Square root.
Okay. Tell me, do you think that child will ever understand mathematics in its life?
அந்த குழந்தை தன் வாழ்க்கையில் எப்பயாவது கணக்கை அறிந்து கொள்ள முடியுமா?
My brothers, sisters, that is the reason why many Christians are ignorant of the Bible.
அதனாலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் வேதாகமத்திலே மிகவும் அசட்டையாக இருக்கிறார்கள்.
They come to a verse, they don't understand it at all.
ஒரு வசனத்துக்கு வரும்போது அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை.
Let me go to the next verse.
அதை விட்டுவிட்டு அடுத்த வார்த்தை.
I guarantee in 100 years you will not understand the Bible.
நீங்கள் 100 வருடமானாலும் வேதாகமத்தை விளங்கிக் கொள்ள முடியாது என்று நான் உத்தரவாதம் சொல்கிறேன்.
I'll tell you what I
did. நான் என்ன செய்தேன் உங்களுக்கு சொல்கிறேன்.
I come to verse and I say, Lord, I can't understand this.
ஒரு வசனத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே இதை நான் விளங்கிக் கொள்ளவில்லை.
You know, sometimes when I read the Bible,
நான் சில இந்த வேதத்தை படிக்கும் பொழுது,
I read one verse and I stop.
ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நிறுத்துவேன்.
Because there's a red light in front of me, just don't move.
எனக்கு முன்பாக அந்த சிகப்பு விழு இருக்கிறது, அதனால அதை விட்டு நான் செல்ல மாட்டேன்.
Oh, that means I can't move from this verse. I got to hear, try to understand this verse.
நான் இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளாமல் அடுத்த வசனத்துக்கு செல்ல முடியாது.
I spent 15 minutes, half an hour. Still the red light is there.
15 நிமிடம் அரை மணி நேரம் நான் ஜெபிப்பேன், வாசிப்பேன்.
I haven't understood it.
இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை.
Next day I come.
மறுநாள் வருவேன்.
Red light is still there. I can't go from that verse.
இன்னுமாய் சகப்புகளுக்கு அங்கே இருக்குது, அதனால நான் அடுத்த வசனத்துக்கு செல்ல மாட்டேன்.
When my Bible reading is one verse for a whole week.
ஒரு காலத்திலே ஒரே வார்த்தையை நான் ஒரு வாரம் படித்திருக்கிறேன்.
You see, that's very slow.
அது மிகவும் நீங்கள் சொல்லுகிறது மிகவும் மெதுவு என்று மெதுவாக
சொல்லுகிறது
அது மெதுவுதான் மெதுவாகத்தான் சொல்லுகிறது ஆனால் அதனை விளங்கிக் கொண்டேன்
யூ கைஸ் ரீட் சோ ஃபாஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் நதிங்
நீங்கள் வேதத்தை வேகமாக வாசிக்கிறீர்கள் ஆனால் ஒன்றையும் விளங்கிக் கொள்ளவில்லை
ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ
நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்
இட்ஸ் பெட்டர் டு லேர்ன் எ லிட்டில் தென் கோ த்ரூ சோ மச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நதிங்
நீங்கள் சிறிது படித்தாலும் அதை விளங்கிக் கொள்ளுங்கள் அநேக படித்து அதை விளங்கிக் கொள்ளாமல் போவதற்கு பதிலாக
ஐ ஹேட் டூ ரீடிங்ஸ் ஆஃப் தி பைபிள்
எனவே நான் இரண்டு வகையாக வேதத்தை வாசிக்கிறேன்
one I would read large sections many many chapters
ஒரு வகை நான் அநேக பகுதிகளை படிக்கிறேன்
I wanted to read through the whole bible also
ஏனென்றால் நான் வேதம் முழுவதையும் படிக்க வேண்டும்
one reading
அது ஒரு வகையான படிப்பு
my second reading was slowly
இரண்டாவது வகையான வாசிப்பு மெதுவாக வாசிப்பது
that is how I studied the bible
அப்படித்தான் நான் வேதத்தை கற்றுக்கொண்டேன்
so I could finish the whole I first finished the whole bible in 6 months
ஆகவே நான் அந்த முழு வேதாகமத்தையும் முதல் முதல் முறையிலே ஆறு மாதத்திலே முழு வேதாகமத்தையும்
படித்து அண்டர்ஸ்டாண்ட் மச் யூ ஜஸ்ட் கெட் an overall understanding
அந்த முதலாம் வாசிப்பு முறையிலே முழு வேதாகமத்தையும் நான் அறிந்து கொண்டேன்
same time the same day
அதே நேரத்தில்
every day
ஒவ்வொரு நாளும்
I have another reading
மற்றொரு வாசிக்கும் பழக்கம்
ஸ்மால் செக்ஷன் லார்ட் ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்
ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டு தேவனே எனக்கு ஆண்டவரே இதை விளங்க செய்யும்
ஃபாலோ தட்
அதை நீங்கள் கைக்கொள்ளுங்கள்
இஃப் யூ செட் அபார்ட் 20 மினிட்ஸ் ஃபார் ரீடிங் தி பைபிள்
நீங்கள் 20 நிமிஷம் வேதத்தை படிப்பதற்கு 20 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கினால்
ஸ்பெண்ட் 10 மினிட்ஸ் ரீடிங் ஃபாஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜெனசிஸ் 1 ஆன்வர்ட்ஸ்
வேகமாக ஒரு 10 நிமிஷத்தில் ஆதியாகம் 1-லிருந்து நீ வேகமாக வாசிக்கலாம்
தென் ஸ்பெண்ட் another 10 minutes sticking to new testament verses and saying lord I want to read slowly
அடுத்த 10 நிமிஷம் ஆண்டவரே ஒரு 10 இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மெதுவாக வாசிங்க
ஸ்டார்ட் வித் மத்தேயு 1
மத்தேயு 1-லிருந்து ஆரம்பிங்க
and you come to a verse
அப்போ ஒரு வசனத்துக்கு வருவீங்க
மத்தேயு 1:21
மத்தேயு 1:21
you shall call his name jesus because he will save his people from their sins
அவர் நாமம் இயேசு என்று அழைக்கப்படும் ஏனென்றால் அவர் தங்களுடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார்
now I'll tell you something today which you probably most of you have not even noticed in that verse
உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களை அநேகர் அந்த வசனத்துக்குரிய வார்த்தையை நீங்க விளங்கியிருக்க முடியாது
it doesn't say it is to forgive our sins
அது ஒருபோதும் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லவே இல்லை
save his people from their sins
தன்னுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்று தான் சொல்லியிருக்கிறது
forgiveness of sins was in psalm 103 1000 years before christ came
பாவத்துக்குரிய பாவம் மன்னிப்பு என்பது 110 சங்கீதம் 113 சொல்லப்பட்டிருக்கிறது
suppose you written his name shall be called jesus because he'll forgive his people their sins
நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி வாசித்திருக்கீங்களா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பார் என்று
but that's not what it says
அது அப்படி சொல்லவில்லை
you know the difference between forgiven of your sin and saved from your sin
பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கும் பாவத்தை மன்னிப்பதற்கும் வித்தியாசம் தெரியுமா
David said in Psalm 103 bless the lord o my soul who forgives all my sins
David சங்கீதம் 103 ல சொன்னார் என் பாவங்களை மன்னிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று
but he couldn't say bless the lord who saves me from my sin
அவர் தேவனை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லவே
I ask people this question
நான் ஜனங்களுக்கு இந்த கேள்வியை
கேட்கிறேன் you call jesus your savior
நீங்கள் இயேசு உங்களுடைய இரட்சகர் என்று சொல்கிறீர்கள்
has he what has he saved you from
எதிலிருந்து அவர் இரட்சித்தார்
has he saved you from your anger
கோபத்திலிருந்து இரட்சித்தாரா
no
இல்லை
has he saved you from dirty thoughts
கெட்ட சிந்தனையிலிருந்து இரட்சித்தாரா இல்லை
has he saved you from all murmuring
முறுமுறுப்பிலிருந்து இரட்சித்தாரா
or complaining
குற்றம் சாட்டுதலிலிருந்து இரட்சித்தாரா
or backbiting against others
மற்றவர்களை புறங்கூறுவதிலிருந்து இரட்சித்தாரா
no
இல்லை
has he saved you from anxiety and fear
எதிர்பார்ப்பில் இருந்தும் பயத்திலிருந்து இரட்சித்தாரா
no
இல்லை
then what has he saved you from
பின்பு எதிலிருந்து உங்களை ரட்சித்தார்
no I sin and I ask God to forgive me
நான் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டேன்
I sin
when நான் பாவம்
செய்து and ask the Lord to forgive me
நான் ஆண்டவரே பாவம் செய்து ஆண்டவரே என்னை
பாவம் செய்து and then I sin again
மறுபடியும் பாவம் செய்து
and ask the Lord to forgive me
என்னை மன்னியும் என்று சொன்னேன்
I said Jesus is your forgiver he's not your savior
இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறார் அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார் ரட்சிக்கிறவர் என்று
சொல்லுங்கள் don't call him savior he saved you from nothing
அப்பொழுது நீங்கள் அவர் ரட்சகர் என்று சொல்லாதீர்கள் அவர் உங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லுங்கள்
say jesus my forgiver he forgives me 101 times every day
ஒரு நாளைக்கு 101 தரம் என்னை மன்னிக்கிறார் என்று சொல்லுங்கள்
but the bible says you shall call his name jesus because he'll save his people from their sins
ஆனா வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தங்களுடைய ஜனங்களை பாவங்களை ரட்சிக்கிறார் என்று சொல்கிறது
see boy I don't even notice that till today that's what it says in the first chapter of the new testament
ஆண்டவரே இது இதுநாள் வரை இந்த காரியத்தை நான் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று நான் சொல்கிறேன்
how many of you notice that difference
உங்கள் எத்தனை பேர் அந்த காரியத்தை விளங்கிக் கொண்டீர்கள்
that is what you gain by reading the bible slowly
ஆகவே தான் வேதத்தை மெதுவாக மீண்டும் வாசிங்கள் நிறுத்துங்கள் நிறுத்தி வாசியுங்கள்
you will discover many things that you did not know till now
appozhudhu neenga aneega kaaryangalai velangi kolvirgal endru velangi kolvirgal
hebrews 5 verse 7
ippozhudhu hebreyer 5 vasanam 7
he prayed to the one who is able to save him from death
அவர் தன்னுடைய மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி
ஜெபித்தார்.
அப்ப நிறுத்துங்கள்.
Which death did Jesus pray to be saved from?
எந்த மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இதை குறிப்பிட்டிருக்கிறார்?
Was he praying, "Oh Lord, crying, oh God, don't let me go to Calvary, don't let me go to Calvary"? You think that's what he was praying?
ஆண்டவரே என்னை பிதாவே கல்வாரி சிலுவைக்கு என்னை கொண்டு செல்லாதீர்கள் என்று அதை குறித்து ஜெபித்தாரா?
First of all, it doesn't say on the last day of his flesh, it says in all the days of his flesh.
முதலாவது தன்னுடைய மாம்சத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லவில்லை, அவர் மாம்சத்தின் எல்லா நாட்களிலும்.
He's talking about 33 years, not about the last day in Gethsemane.
அந்த கெத்செமனே தோட்டத்தில் கடைசி நாளை குறித்து அவர் ஜெபிக்கவில்லை, அவர் வாழ்நாளில் இருந்த எல்லா நாட்களும் ஜெபித்தார்.
Even in Gethsemane, what was he praying?
கெத்செமனேலும் அவர் என்ன ஜெபித்தார்?
Father,
பிதாவே,
hey, let this cup pass from me.
ஆண்டவரே, இந்த பாத்திரம் எங்க வீட்டு நீங்குமானால்.
Which cup?
எந்த பாத்திரம்?
Have you ever thought about that? Can you explain to me what is the cup Jesus wanted to be saved from?
இதை குறித்து எப்பொழுதும் தியானித்திருக்கீங்களா? எந்த பாத்திரத்தை அவர் குறிப்பிடுகிறார்?
Was he saying, "Don't let the Roman soldiers catch me and kill me"?
அவர் சொன்னாரா, இந்த ரோம வீரர்கள் என்னை வந்து பிடித்து அதிலிருந்து அதிலிருந்து தப்பித்துக்
கொள்வதற்கு?
அவர் சரீர மரணத்தை குறித்து ஒருபோதும் அவர் பயந்ததே இல்லை.
How many martyrs have gone singing when they are being killed for Jesus' sake?
இயேசு கிறிஸ்துவுக்காக மரணத்தை சந்தித்த எத்தனையோ பேர்கள் அவர் இயேசுவை துதித்துக் கொண்டே மரணத்தை சந்தித்தார்கள்.
He prayed here to be saved from death.
ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், மரணத்திலிருந்து ரட்சிக்கும்படி ஜெபித்தார் என்று.
And he prayed in Gethsemane, "Father, don't let me drink this cup."
அறிந்து கொள்வதற்கு நான் மறுபடியும் பிறந்து 16 ஆண்டு காலமாகிறது.
When I understood it, it changed my life.
அதை நான் விளங்கிக் கொண்ட பொழுது அது என் வாழ்க்கையை மாற்றினது.
I realized he was not praying to be saved from physical death. He never prayed that in his life.
சரீரப் பிரகாரமாக மரிப்பதிலிருந்து தன்னை ரட்சிப்பதற்காக அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அதை குறித்து அவர் ஒருபோதும் ஜெபித்ததில்லை.
He loved me so much that he'd be willing to go through 10,000 deaths to save me from sin.
அவர் என்னை நேசிக்கிறதுனாலே சரீரப் பிரகாரமாக ஐயோ 10,000 முறை வேண்டுமானாலும் அவர் மரிக்க தயாராக
இருக்கிறார். He prayed to be saved from.
பின்பு எந்த மாதிரியான மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் ஜெபித்தார்?
Those of you who have heard me before, you've heard me say this many times.
ஆவிக்குரிய மரணத்திலிருந்து பிதா 3 மணி நேரம் தன்னை சிலுவையில் கைவிட போகிறார் என்பது அறிந்து.
That is eternal hell he experienced on the cross.
அது நித்திய நரகத்தை அந்த கல்வாரி சிலுவையில் 3 மணி நேரம் அனுபவித்தார். ஏன்?
Because that's the punishment for sin.
அது பாவத்திற்குண்டான தண்டனை.
The punishment for sin is not physical death.
பாவத்துக்குண்டான தண்டனை சரீரப்பிரகாரம் மரணம் அல்ல.
Think of it.
அதை எண்ணி பாருங்கள்.
If punishment for sin is physical death,
பாவத்துக்குரிய மரணம் சரீர மரணம் என்றால்,
பாவத்துக்குரிய I paid the punishment.
நான் மரித்த உடனே அதற்குண்டான தண்டனை கரையும் செலுத்தி விட்டேன். நான் பரலோகத்துக்கு
செல்வேன். Jesus doesn't have to die for me. I die myself.
இயேசு கிறிஸ்து எனக்காக மறிக்க வேண்டியது. நானே என்னுடைய பாவத்துக்கு
மறித்து விட்டேன். I never thought about that for 35 years.
இதை குறித்து நீங்க எண்ணி பார்த்திருக்கீங்களா? 33 ஆண்டு காலம் அதை நான்
எண்ணி பார்த்தேன். Like a little child, I used to see Jesus died for me. Oh, he died on the cross for me.
நானும் மற்றவர்களைப் போலவே இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார், சிலுவையில் மறித்தார்.
That's all right to teach kindergarten children that.
இது தொடக்கப்பள்ளி பிள்ளைகளுக்கு வேண்டுமா?
But when you grow up, you understand what actually Jesus went through on the cross.
ஆனால் நீங்கள் வளர்ந்த பின்பு இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபித்தார்
என்பதை அறிய வேண்டும். And that's what made me love him much more.
அப்பொழுதுதான் அதை விளங்கிக் கொண்ட பிறகுதான் அவரை நேசிக்கிறது இன்னும் அதிகமாக.
You understand that, you'll never again live for yourself. I guarantee that.
இதை நீங்க விளங்கிக் கொண்டால் இனிமேல் நீங்கள் உங்களுக்காக ஜீவியம் பண்ணவே மாட்டீர்கள்.
Many of you are still living for yourself. It's because you haven't understood this.
நீங்கள் அநேகர் உங்களில் அநேகர் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டீர்கள். ஏனென்றால் இந்த சத்தியம் உங்களுக்கு
விளங்கவில்லை. You never live for yourself once you understand this.
இதை விளங்கிக் கொண்ட மாத்திரத்திலே ஒருபோதும் உங்களுக்காக நீங்கள் வாழ மாட்டீர்கள்.
What was he praying? Don't let me face that.
எதற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணினார்?
I thought of a conversation in the Garden of Gethsemane.
கெத்செமனி தோட்டத்தில் நடந்த அந்த உரையாடலை நான் நினைத்து பார்க்கிறேன்.
I'm just imagining now.
அது என்னுடைய கற்பனை.
Father, don't let this cup, don't let me drink this cup.
அப்பா எடுத்து ஜெபித்திருப்பா, ஆண்டவரே இந்த அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க
முடிச்சி செப்பரேட்டட் ஃப்ரம் யூ ஆன் தி கிராஸ்
உன்னுடைய உங்களுடைய அந்த ஐக்கியத்திலிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள்.
An angel says, Lord, but it's only for 3 hours and then you'll come back into fellowship with the Father.
அப்பொழுது தேவதூதன் சொல்லிருப்பா, ஆண்டவரே இது 3 மணி நேரம் தானே, பின்பு மறுபடியும்
பிதாவிடத்தில் வர வேண்டும். No, I don't want to be break fellowship even for 1 second.
இல்லை இல்லை, நான் ஒரு நிமிடம் கூட அவரிடத்தில் அந்த ஐக்கியத்தை விட்டு விட எனக்கு மனதில்லை.
See, we don't understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது.
We lose fellowship with the Father for long times and it doesn't bother us.
ஏனென்றால் நான் பிதாவிடத்தில் ஐக்கியம் இல்லாதவர்களே இருந்தாலும் அது குறித்து கவலைப்படுவதில்லை.
You know, even the smallest sin in thought or attitude in you has broken fellowship between you and the Father.
உங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை எடுத்து போடுவதற்கு முறிப்பதற்கு ஒரு சிறு பாவம்
உள்ளிருந்தால்
அநேக முறை ஒவ்வொரு நாளும்
ஏற்படுகிறது.
ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கொண்ட ஐக்கியத்தை அவர் மதித்தது போல நாம் யாரும் மதிப்பீர்கள்.
If you valued fellowship with the Father,
நீங்கள் பிதாவினிடத்தில் கொண்ட அந்த ஐக்கியத்தை மதித்தால்,
you would immediately stop as soon as you had a bad attitude towards someone.
மற்றவர்களை குறித்து ஒரு கெட்ட சிந்தை வந்த உடனே அதை நிறுத்தி
நிறுத்தி, you would immediately stop if one bad thought is coming into your mind.
உங்களுடைய இதயத்தில் கெட்ட சிந்தை வந்தால் உடனே நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள்.
You would immediately stop if you are tempted to speak one word of complaint or murmuring.
நீங்கள் ஒருவரை குறித்து புகார் சொல்ல வேண்டும் நினைத்த மாத்திரத்தை நிறுத்தி விடுவீர்கள்.
You will never get angry in your whole life.
உங்கள் வாழ்க்கை முழுவதும் கோபப்பட மாட்டீர்கள்.
Anywhere.
ஒருபோதும் எங்கேயுமே.
If you understood this.
இதை விளங்கிக் கொண்டால்.
I don't want to break fellowship with my Father even for 1 second.
ஏனென்றால் நீங்கள் பிதாவினிடத்தில் கொண்டிருக்க அந்த ஐக்கியத்தை விட
மனதில்லை. I have met very very few Christians who value fellowship with the Father like that.
நான் சந்தித்த வெகு சில கிறிஸ்தவர்கள் மட்டுமே இதை மதிக்கிறார்கள்.
That's the reason for all the unhappy marriages.
அநேக சந்தோஷமுள்ள
திருமண வாழ்க்கை காரணம். You have so many believers sitting in churches who have no revelation from heaven.
இந்த காரணம் தான் சபையிலே உட்கார்ந்து கொண்டு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதை குறித்து வெளிச்சமே இல்லை.
Even when they sing, it's pretty meaningless.
அவர் பாவம் செய்தாலும் அது அவர்களுக்கு பொருட்டே இல்லை.
For example,
உதாரணத்துக்கு,
think of the songs you sang just today.
இன்றைக்கு பாடின பாடலை நினைத்து பாருங்கள்.
Tell me honestly.
நேர்மையாக சொல்லுங்க.
How many of you sang it, whether in English or Tamil?
ஆங்கிலத்திலோ தமிழிலோ நீங்க பாடின பாடல்,
how many if you can honestly say that you sang it recognizing Jesus was here listening to you, what you're saying?
ஒரு பாடல் இன்னைக்கு நீங்க பாடின பாடலை நீங்க பாடும் பொழுது உங்களில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு பாடினீர்கள்?
Clap and sing and everything is like a tamasha in some, ஏதோ ஒரு, it's not with a reverence for God.
ஏதோ கை தட்டி கொண்டு தேவ பயம் இல்லாமல் அந்த பாடலை பாடினீர்கள்.
No, there's nothing wrong in clapping hands, that's good.
கை தட்டுவதில் தவறு இல்லை.
Raising hands is good.
கைகளை உயர்த்துவது தவறு
இல்லை. Most important is that Jesus Christ is in our midst.
முக்கியமான பிரதான காரியம் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார்.
And when I say I praise you, I'm not thinking of the tune. I'm saying, Lord Jesus, you're here. I want to praise you.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீங்கள் இங்கே எங்கள் மத்தியில் இருக்கிற நாங்களை துதிக்க வேண்டும்.
See, if I'm talking to this brother,
நான் இந்த சகோதரர் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
I don't look here and talk to the wall.
இந்த சகோதரனை பேசும்போது நான் சுவரை பார்த்து பேச மாட்டேன்.
No.
And
I'm talking to him, where he's here and I'm talking to him.
நான் இவரோடு இருக்கிறேன், இவரோடு பேசிக் கொண்டிருக்கும்போது.
You sing like that to Jesus?
நீங்கள் இயேசுவிடத்தில் இப்படி பேசுவீர்களா?
I'm almost certain you don't.
நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீர்கள்.
Because I know for years it was like that with me.
ஏனென்றால் அநேக ஆண்டுகள் இது என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தது.
I'll tell you my experience.
என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன்.
The days when we had song books and not these projected.
அந்த காலத்திலே எங்களுக்கு பாட்டு புத்தகம் இருந்தது.
So I'd read it. They'd announce some song and I'd sing it.
அப்புறம் அந்த பாட்டு புத்தகத்தில் இருக்கும் பொழுது.
And I knew that song so well that I don't even have to look at the book.
அந்த பாடலை நான் அதிகமாக நன்றாக அறிந்தபடியால் அந்த பாட்டு புத்தகம் கூட எனக்கு தேவையில்லை.
If I like the tune, I can swing my head and tap my feet and go through the whole tune.
அந்த பாடலை நான் அறிந்தபடியாக ரசித்துக் கொண்டு நான் கண்ணை மூடிக்கொண்டு கை தட்டி பாடிக்கொண்டிருப்பேன்.
And by the time I come to the end of the song,
அந்த பாடல் முடிவில் வரும்பொழுது,
they announce the next song.
அடுத்த பாடலை அறிவிப்பார்கள்.
Suddenly I realize, Lord, I didn't even mean what I said here.
ஆண்டவரே நான் உணர்ந்து அப்பொழுது நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே இந்த பாடலை நான் ஒரு வரி கூட நான் உணர்ந்து பாடவில்லை.
I just sang it because I've sung it 500 times before. I know the whole words without even looking at the book.
ஆண்டவரே இந்த பாடலை நான் 500 முறைக்கு அதிகமாக நான் பாடி இருந்த உணர்வுண்டால் பாடவில்லை.
I did not sing it to you.
நான் உங்களை குறித்து உங்களிடத்தை பாடவில்லை.
I did not recognize your presence in the room.
ஆண்டவரே உங்களை நான் இந்த அறையில் நான் உங்களை உணர்ந்து இதை நான் பாடவில்லை.
Everybody was clapping and singing. I also clapped and shook my shoulders and sang.
அனைவரும் பாடுகிறார்கள், நானும் கை தட்டி கொண்டு அவர்களை
பாடினேன். I had zero fear of God, zero reverence for God.
நான் தேவனிடத்திலே ஒரு பயமும் இல்லாமல் ஒரு நடுக்கமும் இல்லாமல்
செய்தேன். I thank God after 16 years of being a Christian, being a born again Christian, God woke me up one day.
நான் மனம் திரும்பி 16 ஆண்டு காலம் கழித்து தேவனின் கண்களை திறந்தார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு.
And said, talk to me when you sing songs.
அப்பொழுது தேவன் கற்றுக் கொடுத்தார். பாடலை பாடும் பொழுது என்னுடைய பேசு என்று.
Don't just think of the tune and the shaking your body and all that.
இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? வெறுமனே உடம்பை ஆட்டிக்கொண்டு.
You can do that, but talk to me.
நீங்கள் செய்யலாம், ஆனால் என்னிடத்தில் பேசு.
It changed the whole way I sing.
நான் பாடுகிற
கற்றுக்கொள்ள மாட்டீர்கள்.
இந்த உரையாடல்,
don't let this cup, don't let me drink this cup.
ஆண்டவரே, இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண அனுமதியாயிருங்கள்.
The father says,
அப்பா சொல்லியிருப்பார்,
okay, you don't have to go to the cross from Gethsemane, come straight up to heaven.
அதனால் நீங்கள் சிலுவைக்கு நீங்கள் போக அவசியமில்லை, நீங்கள் நேரடியாகவே மேலே வந்து விடலாம்.
But Zakharia will go to hell.
ஆனால் சகரியா போனன் நரகத்துக்கு சென்று விடுவான்.
He says, Zakharia will go to hell.
அப்படி இயேசு கிறிஸ்து, ஓ சகரியா போன சிலுவைக்கு சென்று விடுவாரா, நரகத்துக்கு சென்று விடுவாரா?
Okay father, I'll go.
சரி அப்பா, நான் போகிறேன்.
I'm willing to face hell on the cross.
அவருக்காக இந்த நரகத்தை அனுபவிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்.
3 hours of being forsaken.
3 மணி நேரம் பிதாவினாலே கைவிடப்பட்டார்.
That's a greater agony than being crucified.
அது பிதாவினாலே கைவிடப்படுவது காட்டிலும் மிகுந்த வேதனை. ஆத்ம வியாகுளம்.
Greater agony than being crucified.
அது சிலுவையிலே அறையப்படுவதை பார்க்கிலும்,
to be forsaken by the father,
தேவனால் கைவிடப்படுவது மிகுந்த வியாகுளம்.
But if it will save Zach Poonen from hell, I'll go.
ஆனால் Zach Poonen-க்கு அவர்களுக்காக நான் போகிறேன். அந்த
it can save him from hell.
அவரை நித்திய நரகத்திலிருந்து ரட்சிப்பதற்காக,
I'll accept it.
அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
So the day I understood that,
அதை விளங்கிக் கொண்ட அந்த நாளிலே,
I remember I wept and I wept and I wept and I wept.
அதை நான் விளங்கிக் கொண்ட நாளிலே கண்ணீர் விட்டு அழுதேன்.
That was the day I understood Calvary's cross.
அந்த நாளிலே தான் கல்வாரி சிலுவை என்றால் என்ன
என்று அறிந்தேன். But for more than 35 years I had heard that as a child.
நான் 35 ஆண்டு காலமாக அந்த காரியத்தை ஒரு குழந்தை போல
விளங்கிக்கொண்டேன்.
ஆனா அதை விளங்கிக் கொள்ளவே இல்லை.
I used to, when I think, when I saw those movies where they hit the nail into Jesus' hands and I felt, oh, he suffered for me like that.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுகிற ஒரு காட்சி சினிமாவை பார்த்து, ஓ எனக்காக இயேசு கிறிஸ்து
அறையப்பட்டார்,
அதை குறித்து நான் வருந்தினேன்.
But when the Lord opened my eyes to show me, that is all nothing compared to being forsaken by the Father.
தேவன் பிதாவினால் கைவிடப்படுவதே மிகப்பெரிய வேதனை என்பதை நான் அறிந்து
கொண்ட பொழுது,
அப்பொழுதுதான் கல்வாரி சிலையை குறித்து நான் அறிந்து கொண்டேன்.
That was the day I really began to love the Lord with all my heart.
அப்பொழுதுதான் நான் மெய்யாகவே தேவனுக்கு அன்பு செலுத்த
ஆரம்பித்தேன். That was the day I understood that nothing on earth is important except to live for Jesus Christ.
அந்த நாளில் நான் அறிந்து கொண்டேன், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதை பார்க்கலாம், வேறு எதுவுமே இந்த உலகத்தில் முக்கியம் இல்லை.
Understand what the overcoming life is.
அப்பொழுதுதான் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை என்றால் என்ன என்று அறிந்து கொண்டேன்.
Jesus prayed with loud crying and tears to be saved from death.
இயேசு கிறிஸ்து தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க,
from spiritual death,
தன்னை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ரட்சிப்பதற்காக.
How do you know it was spiritual death?
எப்படி இது ஆவிக்குரிய மரணம் என்று
நமக்கு தெரியும்? Because it says he was heard, his prayer was answered. It says in verse 7, Hebrews 5:7,
எபிரேயர் 5 அதிகாரம் வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய பயம் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம்
கேட்கப்பட்டார்.
ஜெபத்துக்கு பதில் வந்தது.
He was not saved from physical death.
அவர் சரீர பிரகாரம் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை.
So which prayer was answered?
அப்பொழுது எந்த ஜெபம் கேட்கப்பட்டது?
Spiritual death did not touch him.
ஆவிக்குரிய மரணம் அவரை தொடவே முடியவில்லை.
There was no sin in his life.
அவருடைய வாழ்க்கையிலே பாவமே இல்லை.
33 and a half years he prayed, don't let spiritual death touch me.
33 ஆண்டு காலம் ஆவிக்குரிய மரணம் தொடவே முடியவில்லை.
He prayed.
அது ஜெபித்தார்.
Not even a thought.
சிந்தையிலும் கூட ஜெபம்.
Not even an attitude of sin.
சிந்தையிலே கூட ஒரு
பாவம். Alert, alert, alert. All the time
பாவத்தை குறித்து எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார்.
That is what it means to follow Jesus.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது அதுதான்.
That is an overcoming life where you,
அதுதான் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை.
Alert all the time,
எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது.
You say it will be such a strain to live such a life.
நீங்கள் சொல்லுங்க, ஐயோ அது மாதிரி வாழ்வது மிகவும் கஷ்டம் என்று.
It's the most restful, relaxed life actually.
உண்மையிலேயே அது மிகவும் இலைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை.
It's a sinful life that is a strain.
பாவத்துக்குரிய வாழ்க்கை தான் மிகவும் கடினம்.
Supposing I tell you, you must never allow a thorn to get into your flesh anywhere, hand or leg or anywhere.
ஒரு எறும்பு கூட
உங்களுடைய உடம்பில் கடிக்காது.
நீங்கள் அதை எவ்வளவு கஷ்டம், எறும்பு கடிக்கிறது எறும்பு கடிக்கிறது பார்த்துக் கொண்டிருப்பது எவ்வளவு கஷ்டம்.
No thorn must touch my,
ஒரு முள்ளும் என்னுடைய சரீரத்தை தொடக்கூடாது.
Is it a strain?
அது கஷ்டமா?
Not at all.
அது கஷ்டமே இல்லை.
You live a normal life.
அது நம்ம இயல்பாக வாழ்கிறோம்.
If an ant bites you, you know it immediately.
ஒரு எறும்பு கடித்தால்
உடனடியாக
அதை அடித்து போடுகிறோம்.
If a thorn gets into some part of your body, you immediately knock it off.
ஒரு முள் குத்தினால் உடனே அதை பிடுங்கி போடுகிறோம்.
It's not a strain.
அது ஒரு கஷ்டமே இல்லை.
Because your whole body is sensitive to pain.
ஏனென்றால் அந்த வலியை உணர்ந்து கொள்வதற்கு முழு சரீரமும் மாயத்தமா
இருக்கு. That is how Jesus lived.
இப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார்.
Sin could not touch him because immediately he rejected.
பாவம் அவரை தொடவே முடியவில்லை.
That is how we are to live. That's the overcoming life.
அதுதான் ஜெயம் கொடுக்கிற வாழ்வு. எப்படிதான் நம்ம வாழ வேண்டும்?
I asked a young man the other day.
ஒரு இளைஞனை நான் ஒரு நாள்ல ஒரு கேள்வி கேட்டேன்.
I said, what is your problem?
உன்னுடைய பிரச்சனை என்ன?
He said, I can ask God, when I sin, I can ask God for forgiveness easily.
நான் பாவம் செய்தால் உடனடியாக இயேசு கிறிஸ்துவிடம் நான் மன்னிப்பு கேட்க முடியும்.
But when I hurt somebody, I find it difficult to go and ask forgiveness from that person.
ஆனால் யாரையாவது ஒருவரை நான் காயப்படுத்தி இருந்தால் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பது மிக கஷ்டமாக இருக்கு.
I said, how is that? God is so holy, you can go to him. This sinful man, you are afraid to go to him.
ஆண்டவர் மிக பரிசுத்தமா இருக்கிற அவரிடத்திலே எளிதாக சென்று விடுகிறாய். இந்த மனிதன் பரிசுத்தர் இல்லை, ஆனால் ஏன் கஷ்டப்படுகிறாய் போய் மன்னிப்பு
கேட்பதற்கு?
Why is it? ஏன்?
I'll tell you, it requires humility.
ஏனென்றால் அங்கே தாழ்மை தேவைப்படுகிறது.
I want to ask you husbands.
கணவரை பார்த்து கேட்கிறேன்.
Do you ask forgiveness from your wife?
உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்களா?
When you have been rude to her?
அவளிடத்தில் ஒரு கடினமாக பேசினீர்களா?
Or spoke one? No, when you was, is there a word for rude in Tamil? I don't know.
Anyway,
and or when you spoke a harsh word to her?
ஒரு கடுமையான ஒரு வார்த்தையினாலே திட்டிவிட்டீர்கள். மன்னிப்பு கேட்கிறீர்கள்?
You ask forgiveness? You ask forgiveness from your husband?
மன்னிப்பு கேட்கிறீர்களா கணவன்மார்களே?
That shows how little humility Christians have.
ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு மிக கொஞ்ச தாழ்மை தான் வைத்திருக்கிறான் என்பதை
காட்டுகிறது. It's one of the clearest tests when you can go and ask forgiveness from someone whom you hurt with a word.
உங்களுடைய வார்த்தையினாலே ஒருவரை காயப்படுத்தி விட்டால் நீங்கள் போய் கேட்கலாம் மன்னிப்பு தான்.
Next question I ask is, if you ask forgiveness, how long does it take to ask that forgiveness?
நீங்கள் ஒரு பாவம் செய்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பது எவ்வளவு நேரம் ஆகும்?
To God it is very quick. But when you hurt a man, hurt a human being,
தேவனிடத்தில் உடனே கேட்டு விடுகிறீர்கள், மனிதனிடத்தில் எவ்வளவு வேகமாக கேட்கிறீர்கள்?
You ask immediately?
உடனே கேட்கிறீர்களா?
No.
இல்லை.
That shows pride.
அது பெருமையை.
There's only one reason why we do not ask forgiveness from a human being immediately. Pride.
நாம் மனிதரிடத்தில் பெருமை கொண்டதனாலே மாத்திரமே ஒரு இடத்திலே போய் மன்னிப்பு கேட்காம.
Some of you think you are very humble, but you're not.
அநேகர் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கீங்க தாழ்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் இல்லை.
Because if you were humble, God will give you grace.
நீங்கள் தாழ்மையாக இருக்கும் பட்சத்தில் தேவன் கிருபை கொடுப்பார்.
Sin will not rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
You will not get angry.
ஒருபோதும் நீங்கள் கோபப்பட
மாட்டீர்கள். You will not be a slave to dirty thoughts.
நீங்கள் பாவ இச்சைக்கு பாவ சிந்தனைகளுக்கு அடிமையாக இருக்க மாட்டீர்கள்.
I told you, the Lord said to me, I have given the thought life a secret area for all human beings.
தேவன் சொல்லியிருக்கிறார், எனக்கும் தேவன் அந்த சிந்தை வாழ்க்கை, ரகசியமான சிந்தை வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார்.
And the Lord says, that is to test how many people fear me.
அது எத்தனை பேர் எனக்கு பயப்படுகிறார்கள் என்பதை சோதித்து
பார்ப்பது. Because when they sin in their thoughts,
அவர் சிந்தையிலே பாவம் செய்யும் பொழுது,
nobody knows them.
யாரும் அறியார்கள்.
They don't have to confess it.
அதை அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டியதில்லை.
If they did something externally, they have to confess it because people saw them.
வெளிப்புறமாக ஒரு பாவத்தை செய்தால் ஜனங்கள் பார்த்தார்கள், அதனாலே மன்னிப்பு கேட்கிறார்கள்.
Then it only shows you fear man.
அப்பொழுது அதுக்கு அது நீங்க மனிதருக்கு பயப்படுகிறது என்பதை
காட்டுகிறது. But when you sin in the thoughts,
ஆனால் சிந்தையிலே பாவம் செய்யும் பொழுது,
God tests whether you confess it immediately.
அதை நீங்கள் உடனடியாக தேவனிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கலாம். தேவன் சோதித்து பார்க்கிறார்.
Test whether a man fears me or not.
இப்படித்தான் தேவன் ஒரு மனிதனை சோதித்திருக்க, அவன் எனக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை அந்தரங்க வாழ்க்கையில் எனக்கு
பயப்படுகிறானா.
99.9% கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தில்,
even people who sit regularly in churches and come for conferences, they don't really fear God.
கிறிஸ்துவ சபையிலே உட்கார்ந்து கொண்டும் கான்பரன்ஸுக்கு ரெகுலராக வருவர்களும் இதை குறித்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை.
Particularly sexually dirty thoughts.
குறிப்பாக பாலியல் இச்சைக்குரிய சிந்தைகள்.
Every time you sin, you have to confess it to God.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள்.
If you had a bad attitude towards somebody, you have to confess it even if you didn't do anything.
ஒவ்வொரு இடத்திலே நீங்கள் தவறான மனப்போக்கு கொண்டிருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேளுங்கள். ஒருவரை குறித்து நீங்கள் தவறான மனப்பான்மை கொண்டிருந்தீர்கள், ஆனால் அது வெளிப்புறமா ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் போய் மன்னிப்பு
கேட்டீங்க. You never did anything.
அவர் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனால்
நீங்க பேசவில்லை. You just had a bad attitude towards someone.
அவரை குறித்து தவறான மனப்பான்மை மட்டுமே கொண்டிருந்தீர்கள்.
You keep it inside you.
அது உங்கள் இதயத்தில் பாதித்ததா?
It's a cancer.
அது உள்ளே இருக்கிற ஒரு புற்றுநோய்.
But you keep it.
அது உங்கள் இதயத்தில் வைத்து.
No wonder you die spiritually.
நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் மரித்தீர்கள் என்பதற்கு.
And you wonder why am I not making spiritual progress?
நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், நான் ஏன் இன்னும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி பெறவில்லை என்று.
Because you take sin lightly.
ஏனென்றால் பாவத்தை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள்.
The spirit which brought the fear of the Lord upon Jesus has not come upon us.
தேவனானவர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த அந்த ஆவி நம்மேல் வரவில்லை.
Spirit of the fear of the Lord.
அந்த தேவ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி நம்மேல் வரவில்லை.
We need to pray for that.
அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம்.
Lord, teach me to fear you.
ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுத்தாரும்.
I know, I prayed for the fullness of the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியின் முழுமையை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறேன்.
And I'll tell you what came upon me was the spirit of the fear of the Lord.
நான் உங்களுக்கு எனக்கு மென்மேல் வந்த ஆவி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி.
That when I discover a bad thought, nobody knows about it. I confess it to God.
அதை நான் கண்டுபிடித்த மாத்திரத்தில் யாரும் தெரியாது, ஆனால்
if I have a wrong attitude towards him, I confess it to the Lord.
மற்றவர்களிடம் தவறான மனப்பான்மை கொண்டதா உடனே மன்னிப்பு கேட்கிறேன்.
And particularly those who hurt me, I say to the Lord, Lord, I forgive them.
குறிப்பாக யார் என்னை நிந்தித்தவர்களுக்கு நான் உடனே மன்னித்திருக்கிறேன்.
Who have hurt me.
என்னை காயப்படுத்தினவர்கள்.
I, Lord, I forgive them.
ஆண்டவரே, அவர்களை மன்னிக்கிறேன்.
I have nothing against them.
அவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை.
Bless them.
அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்.
Bless their family.
அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்.
They hurt me badly.
அவர்களை என்னை அதிகமாக காயப்படுத்தினார்கள்.
I forgive them and I pray you'll bless them.
அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்.
I want to ask you, brothers and sisters, have you done that? To everybody who has hurt you.
சகோதர சகோதரிகளே, இதிலே எத்தனை பேர் இதை நீங்கள் கைக்கொண்டிருக்கிறீர்கள்?
Make a list of all the people you can remember who hurt you from the day you were born.
நீங்கள் இந்த பூமியில பிறந்த நாளிலிருந்து எத்தனை பேர் உங்களை காயப்படுத்திருக்கிற எல்லாரும் பட்டியலை போடுங்கள்.
Say to Jesus, Lord, I forgive them right now.
நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரே, அவரை இப்பொழுதே மன்னிக்கிறேன் என்று.
And I pray you will bless them.
நீங்கள் அவர்களை ஜெபிக்க, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிங்க.
They have done terrible evil to me, but I forgive them.
அவர்கள் என்னிடத்தில் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார்கள், ஆனாலும் அவரை மன்னிக்கிறேன்.
I tell you, you will make more progress in the next one year than you have made in your whole life.
இதை நீங்கள் கை கொண்டீர்களா, அடுத்த ஒரு வருடத்திலே உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை மிகவும் வளர்ச்சி அடைந்திருப்பீர்கள்.
I'm talking to those who are serious about living an overcoming life.
இந்த ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை மிகவும் சீரிய முறையில் கைக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன்.
Not to those who want to say, I attended a conference on the overcoming life.
வெறுமனே இந்த கான்ஃபரன்ஸ் பங்கே.
I have been to so many conferences and I find many people just don't grow spiritually.
அநேகர் நான் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒருவரும் ஆவிக்குரிய காரியங்களில்
வளர்ச்சியடையவில்லை.
ஒவ்வொரு வருடமும் நான் பார்க்கிறேன், 20 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தார்களோ அதே மாதிரிதான் இன்றும் இருக்கிறார்கள்.
I've seen people who come to CFC Bangalore for 40 years and they are in the same condition today.
CFC Bangalore-ல 40 ஆண்டு காலமாக வருகிறோம், இன்னும் அதே மாதிரி ஆவிக்குரிய காரியங்களில்
இருக்கிறார்கள். Listening to me preach for 40 years and they are in the same condition.
கற்பனை செய்து பாருங்கள், 40 ஆண்டுகளாக செய்தியை கேட்க இன்னும் அதே நிலையில் இருக்கிறார்.
I am not impressed when somebody says to me that brother Zach, I listen to you every day.
ஒருவர் என்னை பார்த்து
on the internet,
Zach Brown அவர்களே, உங்களுடைய செய்தி தினமும் கேட்கிறேன் குறித்து நான் மகிழ்ச்சி அடைவதில்லை.
I remember one man in America, I never met him, he telephoned me once.
அமெரிக்காவிலிருந்து ஒரு எனக்கு தொலைபேசியில் பேசினார்.
He said, brother Zach, you don't know me. உங்களுடைய
செய்தியை கேட்பதில் நான் உலக சாதனை படைத்திருக்கிறேன்.
I say, how's that?
எப்படி?
He said, I listen to you what, twice every day for years and years and years and years.
உங்களுடைய செய்தியை ஒரு நாளைக்கு 2 செய்தியை வருடங்கணக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
My immediate question.
உடனடியாக நான் ஒரு கேள்வி
கேட்டேன். Change your life.
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினதா?
Can I ask your wife whether you become a better husband?
நீங்க நல்ல கணவராக மாறியிருக்கலாம் என்பதை உங்க மனைவிடத்தில் கேட்க வேண்டுமா? கேட்கட்டுமா?
All the people who know you can they testify that you become a loving, humble person after listening.
அப்பொழுது இந்த மக்கள் சாட்சி சொல்லட்டும், நீங்கள் நல்ல ஒரு கனிவுள்ள மனிதராக வந்திருக்கிறீர்கள் என்று.
This business of world record and Guinness book of records is all rubbish.
அது நம்ம தொழிலில் சாதனை படுத்திருக்கிறேன், இந்த காரியத்தில் சாதனை படுத்திருக்கிறேன் என்று சொல்வது குப்பைக்கு சமானம்.
It's not a question of how many messages you hear.
எத்தனை செய்திகளை நீங்க கேட்பீர்கள் என்பது காரியம் அல்ல.
Do you know those 12 apostles, they listened to Jesus every day for more than 3 years.
அந்த 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின்டத்திலே 3.5 ஆண்டு காலம் தினமும் செய்தி கேட்டாங்க.
And they were arguing with each other who is the greatest at the end of it.
கடைசியிலே யார் தங்களில் யார் பெரியவன் என்பதை வாக்குவாதம்
செய்தார்.
இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் கேட்டதன் விளைவு இதுதானா?
It doesn't change. Listening to a message won't change you.
செய்தியை கேட்பதனாலே ஒரு வாழ்க்கை மாறாது.
Pray for the spirit of the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி ஜெபியுங்கள்.
It makes you aware I'm living in God's presence.
அப்பொழுது நீங்கள் இயேசுவின் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்று உணர்வீர்கள்.
Makes you aware when you sing I'm singing to Jesus who's standing here.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் பாடுகிறேன் என்று உணர்வீர்கள்.
Changed my life.
அது என் வாழ்க்கையை மாற்றினது.
What we need is the fear of the Lord.
நமக்கு என்ன தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி நமக்கு வேண்டும்.
I asked the Lord once.
முன்பு நான் கேட்டேன்.
I said, Lord, I meet all these Pentecostal people who say they speak in tongues.
ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்தே சபையில் உள்ளவர்கள் எல்லாம் அந்நிய பாஷை குறித்து பேசுகிறார்கள்.
But John the Baptist who lived in the Old Testament they overcame much more sin than these people.
ஆனால் ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன்
Old Testament
பழைய ஏற்பாட்டில் இருந்த யோவான் ஸ்நானகன் எல்லா பாவங்களை குறித்தும் இந்த பெந்தகோஸ்தே மக்களை
more than these people.
இந்த மக்களை காட்டிலும் அதிகமாக பாவத்தை மேற்கொண்டாங்க.
I said, what do they lack?
அவர்கள் எதிலே குறைவுள்ளவர்களாக
இருந்தார்கள்? The fear of God which John the Baptist had.
அவர்கள் யோவான் ஸ்நானனை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள்.
Think of Joseph.
யோசேப்பை நினைத்து பாருங்கள்.
Tempted every day by a woman to commit adultery.
ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்திரியினால் இச்சிக்கப்படும்.
Nobody in the room.
அந்த அறையில் யாரும் இல்லை.
And Joseph, he didn't have a Bible.
அவனிடத்தில் வேதாகம் இல்லை.
No fellowship.
ஒரு ஐக்கியம் இல்லை.
No Holy Spirit.
பரிசுத்தாவி இல்லை.
Never heard about Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை.
But he never sinned.
ஆனால் அந்த ஸ்திரீ இடத்தில் பாவம்
செய்யவில்லை. So much pressure from that woman. Come on, come on, come on.
அந்த ஸ்திரீ இடத்தில் இருந்து அனுதினமும் அழுத்தம், வா வா என்று.
The Lord showed me.
தேவன்
Joseph had one thing which most Christians today don't have.
தேவனுக்கு இதை காட்டி கொடுத்த யோசேப்பின் இடத்தில் ஒரு காரியம் இருந்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவன் இடத்தில் அது காணப்படவில்லை.
Fear of God.
தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
What he told that woman is, how can I do this when God is here?
தேவன் இங்கே இருக்கிறார், நான் எப்படி பாவம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்வது என்று
கம்ப்யூட்டரில்
அந்த இணையதளத்தை ஆபாச காட்சிகளை பார்க்கிறார்கள்.
நினைக்கிறீர்கள்
யாரும் பார்க்க வேண்டும்? பிசாசாக பின்னால் இருந்து பார்த்துக்
கொண்டிருக்கிறார்.
தேவத்திற்கு அதை பார்த்து
கண்ணீர்.
நீ தேவனுடைய பிள்ளையா இந்த மாதிரி காரியத்தை செய்து
கொண்டிருக்கிறார்?
இந்த ஆபாச காட்சியை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கும் போது யாரும் உங்களை கவனிக்கவில்லை என்று
நினைக்கிறீர்கள்.
ஆயிரக்கணக்கான தேவத்திற்கு அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
You don't realize it.
அதை நீங்க உணரவில்லை.
Because you don't fear God.
ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை.
The fear of the Lord is the beginning or ABC of wisdom.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம்.
That is how we begin an overcoming life.
இப்படிதான் நாம் ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை ஆரம்பிப்போம்.
That's why Jesus never sinned.
அதனாலே தன் இயேசு கிறிஸ்து பாவமே செய்யவில்லை.
So if you're serious about following in Jesus footsteps, here's what we need to do.
இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் நீங்கள் சீரிய முறையில் இருந்தால் இதை நீங்கள் செய்ய வேண்டும், கைக்கொள்ள வேண்டும்.
You know, sometimes I've seen in meetings.
சில கூட்டங்களில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்.
See, oh, time is up for the first session.
முதலாவது பாகத்திற்கு டைம், முதல் பாகத்திற்கு டைம் ஆகிவிட்டது
என்று. I've heard of old time revival meetings.
நான் பழைய நாட்களில் நடந்த அந்த எழுப்புதலின் கூட்டங்களை.
Meeting will go on for 3-4 hours after the session is over.
அந்த கூட்டம் 3 நாள், அந்த குறிப்பிட்ட நேரம் முடிந்து 3 நாட்கள் மணி நேரம் அதிகமாக
போகும். They want to meet with God.
ஏனென்றால் தேவனை சந்திக்க விரும்பினார்கள்.
Hungry for God.
தேவனுக்காக பசிதாகம் உள்ளவர்களாக
இருந்தார். Meet with God and it changed their life.
தேவனை அவர்கள் சந்திக்க அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட பசிதாகம்
உள்ளவர்களாக இருந்தார். They forget about time, they forget about their lunch, they forget about everything because they want God.
அவர்கள் நேரத்தையும் அவருடைய சாப்பாட்டையும் மறந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் வேண்டும்.
Now, I'm not saying you should do that today.
What
I'm saying is, how serious are you about meeting with God?
தேவனை எங்கள் சந்திப்பதில் எவ்வளவு சீரிய முறையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
So many people I've seen.
அநேக ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
They come to a meeting.
கூட்டத்துக்கு வருகிறார்கள்.
They want to get some information. They don't want to meet with God.
பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
They don't want to meet with God.
அவர்கள் தேவனை சந்திக்க விரும்பவில்லை.
I'll tell you this.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If all that you got in this conference is some information, you have wasted your time coming here.
இதிலிருந்து இந்த கருத்தர் இந்த மாநாட்டிலிருந்து ஒரு கருத்தை மாத்திரமே நீங்க செய்தியை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தீர்களா உங்களுடைய நேரத்தை நீங்க வீணடித்து
விட்டீர்கள்.
உங்களை தேவனை சந்திக்காமல் போய்விட்டால் நீங்கள் நேரத்தை
வீணடித்து this conference is over tomorrow
andavare inda karthai naalai mudivadarku munbu maanadu mudivadarku munbu ungala sandhikka vendum andavare
otherwise this whole conference is a waste of time
allathu inda mulu moondru naal ungalku veen
and a waste of money
panam veen
let's pray
jebippom
dear brothers and sisters
enna karumiyana sagodara sagodarigale
please think seriously about some of the things you heard today
indhe ketta seidhiye kurithu sila kaaryam seriya muraigale nisindhithu paarunga
don't worry about any other human being in the whole world
indha ulagathile irukkira endha oru manidhanai kurithu
think only about yourself
ungalai kurithu maatrame neniparungal
not your wife not your husband nobody else
ungal kanavano oru manaviya ver yaarum alla
don't say oh my children are here I'm glad my children are listening to this message
enne kulangal inge irukkaraga avargal indha seidhi kettukondirukkaraga
forget your children you're the one who is in need
ungale kulangai maranthu vidungal neer ungalude thevai dhaan mukkiyam
say lord
andavare
before this conference is over tomorrow I want to meet with you in a new way
andavare naalaik indha maanadu mudivarukku munbaga naan ungalai sandhikka vendum andavare
I want the spirit of the fear of the lord to come and fill my life
andavare kartharku bayapadugira bayathin aavinal nerappada vendum andavare
change the whole direction of my life
enoda vaalkin disai muttilumaga maattapadathu
so that I will not understand theories but become an actual overcomer
verumane vedathai naan vaarthai maathrame arindukollamal andavare indha vaalkai naan pettukollattum
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we pray that you will help us.
ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கிறோம்.
So that we are gripped by the truths we hear.
அப்பொழுது இந்த கேட்ட சத்தியத்தை நாங்கள் பிடிக்கப்படுவோம் ஆண்டவரே.
We humbly ask in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
Amen.
Amen.